जन्माद्यस्य यथोन्वयात् जितरतश्चाकेष्वभिज्ञः स्वराट् तेने ब्रह्म హృదయాదికమయ ముఖ్యం దియత్తురయః తేజోనారిమృతా వినిమయో యత్ర కృతజ్ఞో మృషా ధానాపేన పదా నిరస్త కుహకం సత్యం పరం ధీమహి ధర్మ ప్రోజిత కైతవోచ పరమో నిర్మ సభానాం సదా ఏభ్యం వాస్తవమత్ర వస్తుం శివతం తాపత్రయోన్మూలనం శ్రీమద్భాగవతే మహాముని కృతే కింబాపరీశ్వర సభ్యోరుధ్యవరుధ్యేత ఋతుభిః శుశ్రూషుభి పక్షాత్ నిగమకల్పధరోర్ధితం ఫలం సుఖముఖ అమృతధవ సంయుతం విభత భాగవతం వ్రతమాలయం ముహురవోం ప్రవ్రజంత మనుకేదమపేద కృత్యం ద్వైతాయనో విరహదాదయ ఆజునావ పుత్రేరి కన్మయతయా కరవో అభినే దుష్టం సర్వభూత హృదయం పారమేకం అధ్యాత్మగీతం అవిదిశాం తమోందం పురాణ దుహ్యం తం వ్యాధూనం ఉదయామి
నారాయణం
నమస్కృత్య దేవీం సరస్వతీ వ్యాసం తదోజయముదీరయేత్ నామ సంకీర్తనం యస్య సర్వపాప ప్రణాశనం ప్రణామో దుష్ట శమనః వసుదేవ సుతం దేవం
వంశచానూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే
ఆరామం గుణసంచయస్య సదనం ముఖ్యం సదాశ్రేయస కారుణ్యస్య తథాకరో నిరవధేరాధేర్వి సిద్ధౌషత గోరాఘౌగతవాగ్ని సంచయగణక సంసార మేఘానిలజ సాక్షాత్ మూలధనం సథాం విజయతే శ్రీ పద్మనాభ ప్రభు కెడమిడరాయవెల్లాం కేశవాయన్న నాళుం కొడుగినై செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகலில்ல குடமுடை அளவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதுமின்றே விபங்கியே ஸ்வச்சரிதாமிருதௌகம் ஸ்மரந்தி ரூபம் தவ விஸ்வரம்யம் ஹரந்தி காலம் ச சஹஸ்வதீயைஹி மன்யேத்ர தான் மாதவ தன்ய தன்யான் புள்ளும் சிரம்பினகான் புள்ளடையன் கோவில் வெள்ளை விரிசங்கின் பேரளவம் கேட்டிலையோ புள்ளாய் எழுந்திராய் தேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அரியன்ற பேரளவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேரோ எம்பாவாய். இந்த ஜீவிதத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம கண் முழிக்கிறதே ஆச்சரியமான பகவத் அனுபவம். இன்னிப்பொழுது பகவத் ஸ்மரணையோட எழுந்துட்டோ அப்படின்னா நிஜமாவே நம்ம பக்தர்கள் காதால எழுந்த உடனேயே கண்ண முழிச்ச உடனேயே ஹரிஸ்மரணம் வந்துடுத்து ஹரிநாம ஜபம் வந்துடுத்து அப்படின்னா அவாதான் தன்ய தன்யா, அவாதான் பாகவதர்கள், அவாதான் தன்யர்கள். ஹதயத்திலே தெய்வம் ஸ்தாபிதமாக மனசுக்கு ஸ்மரணேன்னு ஒரு சக்தி உண்டு. மனசுடைய சக்தி இல்லாம ஸ்மரண சக்தி, ஸ்மரணம் நிறைய ஸ்மரணம் பண்ணும், நிறைய கல்பனையும் பண்ணும் மனசுடைய பலம். ஆனா தேவையில்லாத ஸ்மரிக்கிறதுனால லௌகீகமான விஷயங்களை கல்பிதம் என்பதனாலையும் இது பலவீனமாக இந்த மனசு பலமுடைய ஒரு வஸ்துவை ஸ்மரிக்க 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 அதுக்கும் பலம் கூடுது. மனசு அத்திவாரமாக கொண்டுதான் இந்திரியங்கள்லாம் பிரவர்த்திக்கிறது. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், கை, கால் எல்லாமே மனசை வச்சுட்டு அப்படியே போகிறது. மனம் எப்படி போகிறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்திரியங்களும் போகிறது. மனது தூங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட உடனே எல்லாத்தையும் அப்படியே தூங்கணும் 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 அப்படியே கலச்சு போகிறது. அதே மனசு தூங்க வேண்டாம், நிறைய காரியம் இருக்கு, ஆதர ஒருபாடு வேலை இருக்கு, ஜோலி இருக்கு அப்படின்னா உடனே அப்படியே கஷ்டமோ நஷ்டமோ ஓடுறது. யாருக்காவது உடம்பு முடியல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம்னா அதே இந்திரியங்கள் அளவி அடிச்சுட்டு ஓடுறேன்னா மனசுக்கா அதே ஞாயிற்றுக்கிழமை வந்துருக்கும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் இல்லாச்சும் அதுக்கெல்லாம் மனசு சொல்லிடுதுன்னா உடம்பு அங்கே அணங்கவே அணங்காது. அப்படியே பிடிச்ச வச்ச பிடி போட்ட மாதிரி எனக்கு அப்படியே ஒரு ஓரத்தில் இருக்கும். இந்த மனசு பலம் பலவீனம் ரெண்டுமே அஸ்திவாரம். இந்த மனசு பலமா இருக்கணும் அப்படின்னா பகவத் ஸ்மரண, பகவத் ஸ்மரண ராத்திரி தூங்கும் பொழுது பகவத் ஸ்மரணையோட தூங்கினாதான் காதால எழுந்துக்கும் பொழுது பகவத் ஸ்மரணையோட எழுந்துக்க முடியும். சுத்தி இருக்கிறவா கூட பகவத் விஷயம் சொல்லி நம்மளை எழுப்புவாள். அப்படி ஒரு அனுபவம் சித்திக்கணும். வாழ்க்கையில எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு, பிறந்ததுலேருந்து கடமைய மூச்சு வரைக்கும் 1000 கோடி விஷயங்கள் சம்பவிக்கிறது. இத்தனை விஷயங்களையும் தாண்டி பகவத் ஸ்மரணை பண்ண முடியுமோ அப்படின்னா அதுக்கு பதில் தான் ஸ்ரீமத் பாகவதம். வெள்ளத்தளவில் துயரமந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகள் ஆச்சரியமான திருப்பாக்கள் படுத்திருக்கார் ஸ்ரீபத்மநாதர். அவர் உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி 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 அப்படின்னு எழுதுகிறார். அந்த சப்தம் உள்ளம் புகுந்து குளிர்றதா உள்ளத்துக் கொண்டு அந்த பிரபுவை ஹிருதயத்தை சிந்துபடுத்துக்கணும். அந்த பிரபுவை ஸ்மரிச்சுட்டே காதால கண்மொழிக்கணும். அந்த பகவத் மரணையோட காரியங்கள் பண்ணணும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை சௌக்கியமா இருக்கும். நம்ம என்ன ஸ்திதியில இருக்கோம், நம்முடைய குலம் என்ன, கோத்திரம் என்ன, வயசு என்ன, பாஷை என்ன, ரூபம் என்ன, ஸ்திரீயா புருஷனா எதுவுமே பார்க்க வேண்டாம். ஹிருதயத்தை தெய்வம் தெரியணும். வாயில பகவானுடைய நாம ஜபம் இருக்கணும். அது ரெண்டு வச்சுட்டு அப்படியே வாழ்ந்துட்டு பிறகு மனசு அகலப்படாது, மனசு எதுலையும் விட்டு போகப்படாது. பகவான் இருக்கான், நாம ஜபம் இருக்கு, அது சாஸ்வதம்னு ஒரு புத்தி சம்பவிக்க. அந்த புத்தி சம்பவிக்கும் ஆகியங்கிறது கழிவுகள் ஜனங்களுக்கு ரிஷிகள் ஞானிகளுக்கெல்லாம் டக்குன்னு வந்துடும். அவளுக்கெல்லாம் பகவான் பெரியவன்றது கன்ஃபார்மா தெரியும். ஞானிது ஆத்மைவ மேமதம்னு ஞானிகள் பகவானுடைய ஆத்மாவாவே இருக்கா. எல்லாருமே ஞானத்தை அடைய முடியுமா? காம குரோதஸ்த லோபஸ்த தேகே திஷ்டந்தி தஸ்கரா ஞானரத்ன அபஹாராய தஸ்மா ஜாக்ரத ஜாக்ரத. காமம் குரோதம் லோபம்னு மூணு திருடா நம்ம கிட்ட இருக்க ஞானத்தை அபகரிச்சுட்டு போயிடுறாள். ஞானம் இருக்கு, அப்பப்ப இவ அபகரிச்சுடுற. அவ அபகரிக்காதபடி ஒரு ஞானத்தை சென்று பகவத் மரணையில காலம் தரலாம். அதுக்காகத்தான் ஸ்ரீமத் பாகவதன்ற உத்தமமான கிரந்தம். ஸ்ரீமத் பாகவதம் நாம பிரம்ம சம்ஹிதம், பிரம்ம சம்ஹிதம், பிரம்மசூத்ர பாஷ்யம் ஸ்ரீமத் பாகவதம். எத்தனையோ பெரியவாருடைய வாய்வழியா வந்த அற்புதமான ஒரு விஷயம். சாதாரண லோகத்துல பல விஷயங்கள் நம்ம கேட்கிறோம், பல பேர் நம்ம இடத்துல பேசுறோம், ஒரே விஷயத்தை பத்தியே பல பேர் பலவிதமா பேசுறோம். அந்த மாதிரி ஹரி ஒருத்தன் ஒவ்வொருத்தரும் அவாவா அனுபவிச்சு அவாவா துவனியில அவாவா வார்த்தையை கொண்டு அனுபவிச்சு சொல்றோம். அது மகாத்மாக்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்திதியில இருக்கா. ஆனா சொல்லக்கூடிய ஹரி விஷயம் என்னவோ ஒரே மாதிரிதான் இருக்கு. அதுதான் பாகவதத்துடைய விசேஷம். காலம் இப்படி வேணா இருக்கலாம், அந்த மகரிஷி ஏதான குளத்துல பிறந்தவாளா இருக்கலாம், அனுபவிக்கக்கூடியவா சின்ன குழந்தையா இருக்கலாம், ராட்சச ஜாதியா இருக்கலாம், இது எதுவும் பிராதான்யம் இல்லை. ஹரிஸ்மரண சர்வசிரேஷ்ட, ஹரி சரணாபுதத்தை இருக்கி பிடிச்சுக்கலாம். இதுக்குதான் ஸ்ரீமத் பாகவதன்ற உத்தமமான கிரந்தம். ஆச்சரியம் சுந்ததாம் சகதாம் கிருஷ்ணர் புண்ணியஸ்ரவண கீர்த்தனர் ஹிருத்தோஹி அபத்ரான் விதுனோதி சுகுத் சதா. ஆச்சரியமா ஸ்ரீமத் பாகவத்திலே இந்த ஸ்லோகம் காண கிடையாது. சுந்ததாம் ஸ்வகதாம் கிருஷ்ணர் புண்ணியஸ்ரவண கீர்த்தனர் பகவான பத்தி கேட்டாலும் புண்ணியம், அவன் நாமத்தை பாடினாலும் புண்ணியம். புண்ணியஸ்ரவண கீர்த்தனர் கிருஷ்ணர் சிந்ததாம் சகதாம் ஹிருத்தோஹி அபத்ராணி. ஹிருதயத்தில் இருக்க எல்லா அஞ்ஞான முடிச்சுகளையும் அறுத்தெறிஞ்சுறான். ஹிருத்தோஹி அபத்ராணி விதுனோதி சுகிருத் சதா. எல்லாருக்கும் ஆச்சரியமான சுகம் கிடைச்சுடுறது. பகவான் சுகிருத்தா சகாதா இருந்து நமக்கு ஆனந்தத்தை கொடுக்க, அதுக்குதான் கிருஷ்ண கதைகளை கேட்கணும் அப்படின்னு சொல்றது. அந்த பகவத் விஷயத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டு தான் தீர்க்க சத்திரயாகம் அப்படின்ற ஒண்ணு சௌனக ரிஷி மற்ற ரிஷிகள் எல்லாம் கொண்டு நைமிசாரண்யம் ஒரு இடத்துல பண்ணிட்டு இருக்கார், கோமுகி நதி தீரத்துல. அப்பதான் சூத பௌராணிகர் வந்துட்டார் ரோமஹர்ஷணர். அவர் கதை சொன்னார்னா மயிர்கால்ல அப்படி குத்துன்னு நிற்கும். சொல்லும் பொழுது அவருக்கும் அந்த குலகாங்கிதம், கேட்கிறவாளுக்கும் மயிர்கால்கள் குத்திட்டு கண்கள்லேருந்து ஆனந்த பாஷ்பம் வெளியேறணும். அந்த அளவுக்கு பகவத் அனுபவத்தை சொல்ற அவரும் தலைக்கிறார், கேட்கிறவாளும் மயங்கிறார். அப்படி ஒரு ரோமஹர்ஷணர். சில இடங்கள்ல ரோமஹர்ஷணர் அவருடைய பிள்ளைதான் சூத பௌராணிகர் அப்படியும் காண கிடைக்கிறது. சில இடங்கள்ல சூத பௌராணிகரே ரோமஹர்ஷணர் அப்படின்னு சொல்றா அப்படின்னு உண்டு. அந்த மாதிரி அந்த சூத பௌராணிகர் அவரிடத்திலேதான் சௌனகாதிரிஷிகள் கலிபத்திக்கு எது சிரேஷ்டமோ அதை சொல்லுங்கோ, அது சுலபமா இருக்கணும், கேட்கும்போதே ரசமா இருக்கணும், பிரியதான பிரயோஜனம் தரணும் அப்படின்னு. அப்பொழுதுதான் அவர் சொல்றார் ஸ்ரீமத் பாகவதம்னு ஒரு சூரியன் கலியுகத்துல வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்கு. இந்த சூரியனை விட்டா கலியுகத்துக்கு வேற எதுவும் வெளிச்சம் கிடையாது அப்படின்னு சொல்றார். அந்த பாகவதத்தை வேதவியாசர் எழுதினார். அவர் ஏன் எழுதினார் அப்படின்ற காரணம் சொல்றார். எல்லாத்தையும் எழுதி முடிச்ச வேதவியாசருக்கு மனசுல சமாதானம் இல்லை. சரஸ்வதி நதிநீரத்திலே உட்கார்ந்து தியானம் பண்றா. அந்த சமயத்திலேதான் நாரத மகர்ஷி வரா. வேதவியாசரை பார்த்துட்டு வாசுதேவ கதையை விஸ்தாரமா சொல்லுங்கோ, வாசுதேவ லீலைய அதி அற்புதமா வியாக்கியானம் பண்ணுங்கோ, அதுதான் மனுஷாளுக்கு சமாதானம் தரும், ஒரு தாதி புத்திரன் எனக்கே அதனாலதான் இவ்வளவு பெரிய அனுபவம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பூர்வ ஜென்ம சித்தாந்தம் சொல்றார். தாதி புத்திரனா இருக்கும் பொழுது சாதுர்மாசியத்துக்கு வந்த பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணார். அந்த பாகவதர்கள்லாம் சொல்ற கிருஷ்ண கதா பிரவச்சனம் கேட்டார். கிருஷ்ண கதையை கேட்டு 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 ஆனந்தத்தை தலைச்சார். நாலு மாசம் கழிச்ச கிளம்புற சமயத்துல குழந்தைக்கு கிருஷ்ண மந்திரம் உபதேசம் பண்ணிட்டு போயிட்டார். அதே ஜெபிச்சுட்டு அவ சொன்ன கதைகளையே இந்த பிள்ளையாண்டான் ஸ்மரிச்சுட்டே இருந்தா. அப்படியே ஸ்மரிக்க ஸ்மரிக்க ஒரு திசையில பெத்த தாயா பகவத் அனுகிரகத்தினாலே காலகதி அடைஞ்சுட்டா. நிஜமாவே பகவத் அனுகிரகத்துல அந்த குழந்தைக்கு அது தோணிச்சு. உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு நேர பாரத தேசத்துடைய வடக்கு பக்கம் போச்சு, வடதேசம் போச்சு. அந்த இடத்துல ஒரு நதியில இறங்கிட்டு அழகா தீர்த்தம் எல்லாம் சாப்பிட்டது, ஆசமனம் எல்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்தது, ஜோரா ஹரிநாம சங்கீர்த்தனத்தை ஜபிச்சது. ஜபிச்ச உடனே ஹிருதயத்துக்குள்ள சனை ஹரியின் ஹரி ஆவிர் பவிச்சான். கண நேரம் தான் பார்த்தா தீபாராதனை நாமகம் பண்ணிட்டு இருக்கோம்.
Radhe Krishna Krishna Radhe 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 ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா
கிருஷ்ணா
ராதே ராதே கிருஷ்ணா ராதே
அவதாரம் பண்ணும் பொழுது உனக்கு கூப்பிட சமயத்துல நான் காட்சி கொடுக்கிறேன் அப்படின்னு பகவான் ஆச்சரியமா அனுகிரகம் பண்ண அதையே மறுச்சிருந்த அந்த குழந்தை காலத்தை ஓட்டிருச்சு. ஆச்சரியமா அந்திம காலம் வந்தது, சரீரத்தை விட்டது, பகவானுடைய நாபியில் ஐக்கியமாச்சு. ஜோரா திரும்பவும் கல்பகாலம் முடிஞ்சு பிரம்மதேவர் கண்ணை முடிச்சு ஜெகத் சிருஷ்டி ஆரம்பிக்கிற சமயத்துல பிரம்மதேவருடைய ஆச்சரியமான சரீரத்தில இருந்து நாரதருக்கு உற்பத்தி ஆனார். அதனால வேதவியாசரே, நாமஜபம் தான் ஹரிகத விஷயம் தான் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு, அந்த ஹரி விஷயத்தை விஸ்தாரமா சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பகவன் நாமத்தை ஜபிச்சென்று பண்ணிட்டே இருந்தார். ஆச்சரியமா ஜோர சப்தஸ்வரங்களோடு கூடியதான மகதீன்ற வீணைய வீட்டிலிருந்து நாமஜபம் பண்ணிட்டு நாரத மகரிஷி வேதவியாசர் அனுகிரகம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பி ஆச்சு. வேதவியாசர் அதையே ஸ்மரிச்சென்றிருந்தார், அவர் சொன்ன விஷயங்களையே தியானிச்சென்றிருந்தார். சரஸ்வதி நதி தீரத்துல பகவத் தியானத்துல மயங்கி கடந்த சமயத்துல பாகவதம் விஸ்தாரமா அவருக்கு தெரிஞ்சது. அதே தியானத்துல ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதினார். எழுதின பாகவதத்தை தானே திரும்ப 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 பாராயணம் பண்ண, ஒரு பத்து பேர் வேணும் பத்து பேர் கொண்டாடணும் தான் இல்லை, பாட்டுக்கு பாகவதம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கணும், பகவத் அனுபவத்துல தலைக்கணும். அந்த மாதிரி தானே ரகசியமா உட்காந்து பாராயணம் பண்ணி 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 பார்த்து எல்லா விதத்திலையும் கலியுகத்துல சிரேஷ்டமானது இதுதான் தெரிஞ்ச பிறகு ஆச்சரியமா யாருக்கு சொல்லலாம்னு யோசனை பண்ணி கடைசியில தன் பிள்ள சுகபிரம்மத்துக்கு இந்த பாகவத கதையில தானம் கொடுத்துட்டான். அதனாவே ஒரு அப்பா பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய பெரிய தனம் இதுதான். அதனால இந்த தனத்தை எந்த தாயாரும் தோப்பனாரும் தன் குழந்தைகளுக்கு எல்லாம் இன்னைக்கு கொடுக்கறது இல்லை. எல்லாரும் பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்கேன், வீடு கட்டிருக்கேன், அந்த குழந்தைய படிக்க வச்சிருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்றான். இதுதான் நீங்கார செல்வம் நிறைந்து இந்த தனத்தை கொடுக்க மாட்டேங்கிறான். அது பிறந்த குழந்தையானவே கொடுத்தணும், இதனால தனத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னா பெரியாரெல்லாம் ஆண்டாளுக்கு இந்த தனத்தை கொடுத்துதான் வளர்ந்தான். அதனாலதான் அஞ்சு வயசுல ஆண்டாள் பகவான் ஸ்ரீ ரங்கநாதனை கல்யாணம் பண்ணின்ற ஆள் அப்படின்னு அவளுடைய பிரியமான வைபவத்தை காண கிடைக்க. சைதன்ய மகாபிரபுக்கெல்லாம் இந்த தனம் சாதாரணமா கிடைச்சது. ஆச்சரியம் வந்தே தனத்தை கொடுத்துட்டோம்னா நம்மாத்த குழந்தைகளும் சமத்தா ஆயிடுதா. அந்த தனம் வேதவியாசர் தன் புத்தன் சுகபிரம்மத்தை சிஷ்யனா ஏற்றுண்டு இந்த தனத்தை கொடுத்தார். பிள்ளைன்னு அபிமானத்தை கொடுக்கல, சத்திஷ்யன் அப்படின்றதுனால இந்த தனத்தை கொடுத்தார். சுகபிரம்ம மகர்ஷி எந்த தனத்தை வாங்கின்ற பத்திரமா வச்சிருந்தார். யாராவது ஒருத்தரையும் நம்ம தனத்தை கொடுக்கணும் அப்படின்னு தேடி தேடி பார்த்தா ஆச்சரியமா கங்கை கரையில தான் பிரகித் மகாராஜன் கிடைச்சா அவனுக்கு கொடுத்தா அப்படின்னு சூத பௌராணிகர் சொன்னார். என்னடா அது திரும்ப திரும்ப இதே விஷயம் டெய்லி சொல்லணுமா அப்படின்னா இது மண்டையை உடச்சுட்டே இருக்கணும். எத்தனை நாள் அவாவா கதையே பேசிட்டு இருக்கு. அஞ்சு வயசுல ஏதானும் ஒரு லட்டு எடுத்து சாப்பிட்டிருப்பா, அம்மா அடிச்சிருப்பா, அது அம்பநாயகன் தடவை சொல்லியிருப்பா. பள்ளிக்கூடத்துல ஏடாபுரமா பேசியிருப்பா, வாத்தியார் காதை பிடிச்சி திரியிருப்பா, அனபெருமையா சொல்லிட்டு இருப்பா. உடம்புல எங்கேயாவது ஏதாவது காய தழும்பு இருக்கும், என்ன தழும்பு அப்படின்னா சைக்கிள் ஓடினேன் கீழே விழுந்தேன்னு இல்லாடி ரொம்ப அட்டகாசம் பண்ண அம்மா பழிக்க பழிக்க கேண்டியை காட்சி இழுத்தேன்னு. இதெல்லாம் ஒரு விஷயமா 50,000 தடவை 50 கோடி தடவை சொல்லியிருப்பா. அவளுக்கு நினைவு தெரிஞ்சு பிடிச்சதா பிடிக்காததா பேரன் பேதி அதெல்லாம் ஒரு வளர்த்தியெல்லாம் நல்லாட்டி சொல்லிட்டு இருப்பான். அந்த கதையை திரும்ப திரும்ப கேட்கிறோம் அப்படின்னா அந்த போல பாகவதம் ஹதயத்துல ஓடிந்தே இருக்கணும். சமயத்தை நம்ம கிட்ட சொல்லுவோம், அவா எனக்கு அவா அவளுக்கு சொன்னாலும் சொல்லி, அவா எனக்கு சொன்னா அதெல்லாம் உனக்கு சொல்றேன். இந்த மாதிரி யாராவது சொன்னாலும் உடனே பாகவத ஸ்மரணா வரணும். வேதவியாசருக்கு நாரதருக்கு சொன்னார், வேதவியாச சுகபிரம்மத்துக்கு சொன்னார், சுகபிரம்மம் பிரகிருத்துக்கு சொன்னார், அதை உட்கார்ந்து கேட்ட சூத பௌராணிகள் சவுனகாதிஷிகளுக்கு சொன்னார் அப்படின்னு இப்படி புத்தி வந்துடணும். பாகவதம்ன்றது அனுபவமா இருக்கும். நித்தியம் நித்தியம் இதே அனுபவத்துல தொலைக்கணும். அதுக்குதான் திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கோம். இது மனசுல அப்படியே ஆழத்துல இறங்கணும். ராத்திரி தூக்கம் தான் உழவு. சவுனகாதிஷி சொன்னார், கேட்டார், சூத பௌராணிகள் சொன்னார், சமையல பேர் எல்லாம் மறந்துட்டோன்னு எது சொன்னார், யார் சொன்னா, மறந்து போயிருக்கேன் மறந்து போயிருக்கேன் மறந்து போயிருக்கு. தலை எப்படி கொட்டிக்கணும், கொட்டிட்டவனா வேதவியாச சொன்னா, சுகபிரம்மத்துக்கு சொன்னா, சுகபிரம் பரிசுக்கு சொன்னா, அது என்னென்ன இடத்துல சொன்னார், உளரணும். சரியா சொன்ன நீ பாகவதம் கேட்டுட்டு போய் ராத்திரி படுத்தம்னா உளரணும் தூக்கத்துல. இந்த உளரதா பாகவதம் வந்துடுத்தனா ஜெயிச்சுட்டு அது வரணும். அது இல்லாம எல்லாத்தையும் உணரலாம். 1000 கோடி விஷயங்களை உணரலாம். ஏதோ சொப்பனத்தை பார்க்கறா, சொப்பனத்துல கூட பாகவத விஷயம் பாகவத பிரவச்சனம் சொப்பனத்தை வந்துடுத்தனா ஜெயிச்சுட்டு அது வரணும். ஏன்னா அப்படியே தூக்க போறோம். அந்த தூக்கத்துல கூட ஒரு பாகவத ஸ்மரண வரணும். இதே உள்ள ஓடிட்டு இருக்க சூத பௌராணிகள் சவுனகாதிஷி சுகபிரம்மம் வேதவியாதர் நாரத மகரிஷி நைவிசாரண்யம் கங்கை கரை சரஸ்வதி நதி தீரம் இப்படியே யாராவது சரஸ்வதி மாமி தெரிஞ்சா கூட உடனே பாகவதம் ஞாபகம் வரும். சரஸ்வதி நதி தீரம் ஞாபகம் வரும். சத்தியம் சத்தியத்தான் சொல்லிட்டு இருக்கேன். இங்கேயாவது ஆச்சரியமா காடுன்னு கேட்டா உடனே நைவிசாரண்யம் பாகவதம் இல்லாட்டி அனந்தம் காடு ஞாபகம் வரும். ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வரும். அதுதான் அனுபவம். யாராவது சொன்னா வீண வாசிப்பா அப்படின்னா உடனே நாரத மகிழ்ச்சி நீ வாசிந்தே ஜோரா வேதம் யாத்திரை பார்க்க வந்தது ஞாபகம். சுவாவமா அனுபவமா இருக்கு. யாராவது ஒரு பாதி ரவா மாதிரியே இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே திட்டம் எங்க அக்கி பேர் மாதிரியே இருக்காங்க, எங்க மாமா மாதிரியே இருக்கு, எங்க மருமா ஒருத்தர் இருக்கு அவன மாதிரியே இருக்கா, நடை உடை பாவனை எல்லாம் அப்படியே இருக்கு அப்படிங்கிறா. இது போல ஒரு பாகவத ஸ்மரண வரணும். கம்பாரிசன் கூட பாகவத விஷயமா வந்துடுக்கு அப்படின்னா ஜெயிச்சுட்டேன். சவுனகாதி ரிஷிக்காருட அங்கே நாய பட்டிய கண்டா கூட உடனே சவுனக ரிஷி ஞாபகம் வரும், பாகவதம் கேடா அப்படின்னு. ஏன்னா ஒரு நாயுடைய வயிற்றிலிருந்து பிறந்தவர் தான் சவுனக ரிஷி. அவர் என்ன குலம் என்ன கோத்திரம் ஆனாலும் பரபிரம்மத்தை நன்னா அனுபவிச்சான். நிரூபணம் பண்றது ஆச்சரியமா. ஞானேஸ்வரர் ஒரு எருமை மாட பதவி கொடுத்து நீ சொல்லு தத்துவத்தை யார் பிராமணன் கேட்டா உடனே ஆச்சரியமா அது சொல்றது தாசி புத்திர சம்பவத்திய தாசியுடைய புத்திரனா அவன் தன் ஆரச பிராமண குலமா ஆனாலும் பிராமணன். நாயுடைய வயிற்று பிறந்தவர் சௌனக மகர்ஷி, அவர் என்ன குலம் என்ன கோத்திரம் ஆனாலும் பிராமணன் அப்படின்னு சொல்லி பிராமணர்கள் நிரூபணம் பண்ற ஒரு எரும மாடு. அந்த மாதிரி எதை பார்த்தாலும் பகவஸ்மரணம் வந்து கொடுத்துனா பாகவதம் ஜெயிச்சு கொடுத்து நீங்களும் ஜெயிச்சுட்டு. ஆச்சரியம், சவுனகர் மகர்ஷி ஒரு கைய ரூபிண்ட கோதோஹன மாத்திரம் ஆச்சரியமா ஒரு மாடு பால் கறக்கிற சமயம் வரைக்கும் தானே சுகபிரமம் ஒரு ஆற்று வாசல் அளிப்பார். அப்படிப்பட்ட ஒரு மகர்ஷி சதா சர்வதா பகவஸ்மரணையில தொடர்ச்சி கிடக்கிற ஒரு ரிஷி இந்த பாகவதத்தை கேட்டாரு அப்படின்னு நீங்க சொல்றதே ஆச்சரியமா இருக்கின்றது. ஏன்னா அவருக்கு கதை கேட்டுதான் பகவானத்திலே மனசு நமிக்கணும்னு அலட்சியம் மற்றவெல்லாம் கேட்டு இருக்காரு அப்படின்னா அழகாயிரம் மனசை அடக்கி பகவானத்துல கொண்டு ஸ்திரமா இருக்கிறதுக்கு கேட்கறது. ஏற்கனவே ஸ்திரப்பட்ட ஒரு மனசு சர்வபூத ஹதயம் அப்படின்னு முடியா எல்லா பூதங்களும் இவருடைய ஹதயமா இருக்கு, எல்லா பூதங்களுக்கும் இவர் இருக்கார், இவருக்கு பதில் மரங்கள்லாம் பதில் சொல்றதுன்னு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சுக பிரம்மம் இந்த பாகவதத்தை கேட்டார் அப்படின்னா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப எவ்வளவு தூரம் ரசிச்சிருப்பா, ஏன்னா ஒரு சித்திக்கு மேல அப்படியே சில விஷயங்கள்லாம் ரசிக்காது. அது நல்ல ஒரு பெரிய ஞான கடந்த நாளுக்கெல்லாம் அதே தியானத்துல இருப்பா. அவளுக்கு பேச பிடிக்காது, கேட்க பிடிக்காது, அவபாடி தன்னை ஒதுக்கிட்டு தேமே அப்படியே அந்த ஆனந்த அனுபவத்துல தளர்ச்சிட்டு கிடப்பா. அப்படிப்பட்ட சுகபிரம்ம மகர்ஷியே, அவரே பண்ணிருக்காரு சுகபிரம்மே, அத்தனையும் பண்ணி ஆஹா, அத்தனை சேஷ்டங்களும் அவர் பண்ணி ஆஹா ஆஹா, கையெல்லாம் கூப்பிட்டு கண்கள் ஆனந்த ராசம் வழிய மயிர்காது குட்டி ஆஹா ஆஹா ஜோர் ஜோர். அதுக்கப்புறம் என்ன கதை அப்படின்னு மயங்கி கேட்டிருக்காருன்னா அதுவே ஆச்சரியம். அதை விட ஆச்சரியம் அந்த சுகபிரம்மம் பரிசுத்த மகாராஜனுக்காக ஒரு வாரம் உட்கார்ந்துட்டு இந்த பாகவத சப்தாகம் பண்ணான்றது அதி ஆச்சரியம். ஒரு சனம் ஒரு இடத்துல உட்காத வஸ்து அங்க அங்க ஓடிட்டே ஓடி திரியும் யோகின்னு அங்கதான் நிறைய பேர் உண்டு. சதாசிவ பிரம்மேந்திரர், பொய்கி ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், திருமெழுசு ஆழ்வார், அந்த மாதிரி பல பேர் ஓடி திரியும் யோகி. ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, மாதிரி அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பார். அவளுக்கு ஒரு இடத்துல நில கொள்ளார், அப்படி சஞ்சாரமே சுவாவம். மனசு சஞ்சாரம் பண்ண, மனசு சஞ்சலமாக, ஆனா சரீரம் அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும். அந்த மாதிரி மனசு தெய்வத்தினிடத்துல கொடுத்து சதா சர்வதா லோக சஞ்சாரம் பண்ணிட்டு கிடக்க ஒரு சுகபிரம்மம் ஒரு இடத்துல உட்கார்ந்தா இந்த பாகவதத்தை சொன்னார்னா அது இன்னும் ஆச்சரியமா இருக்கு. அதை இன்னும் ஆச்சரியம் என்னன்னு கேட்டா பரிஷத் மகாராஜன் கேட்டான்றது ஆச்சரியம். அவன் எப்படா கேட்டான்னா பிராயோபதேசம் பண்ணி கேட்டான்னு சொல்றேன். பரிஷத் மகாராஜன் ரொம்ப பெரியவன், எப்பேற்பட்டவன், தர்மத்தை ரட்சிக்கிறதுக்காகவே வந்தவன், தர்மோ ரட்சத்து ரட்சித்தான்னு ரட்சித்தவன். அவன் எல்லாத்தையும் சத்தம் பண்ணிட்டு ராஜாக்கள்லாம் பரிசுத்தான் எடுத்துவாங்க, கரிபுருஷன் வரைக்கும் எடுக்கிறார். அப்படிப்பட்ட பரிசுத்தி எல்லாத்தையும் விட்டுட்டு கங்கை கரையில ஆகாரம் எதுவும் எடுத்துக்காம ஆச்சரியமா இந்த பாகவதம் கேட்டான் அப்படின்ற அதை விட ஆச்சரியம். இவா ரெண்டு பேரும் மீட் பண்ணது அதை விட ஆச்சரியம். பரிசுத்தி ஏன் கேட்டான், சுகபிரம்மம் ஏன் வந்தார், இதை கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லும். சரியான பாகவதம் தானே கேட்டான். சரியா பகவான் ஏன் பிறந்தான், வசுதேவர் தேவிக்கு ஏன் குழந்தையா பிறந்தான், பகவான் வைகுண்ட ஆரோகணம் பண்ண பிறகு தர்மம் எதை ஆசிரியிருக்கு அப்படின்னு தான் கேட்டான். ஆனாலும் சமயத்துல சுகபிரம்மன்ற ஒரு மகரிஷி, பரிஷத்துன்னு ஒரு மகாத்மா, இவா ரெண்டு பேரும் மீட் பண்ண ஒரு வைபவத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா அவெல்லாம் பாகவதால அவா ரெண்டு பேரும் ஒரு இடத்துல பார்த்தார்கள், பேசினார்கள், ஒரு வாரம் ஒன்னா உட்கார்ந்து இருந்தார்கள் அப்படின்னா அதிசயமா இருக்கு. இதுவே பாகவதத்துக்கு ஏற்றம், இதுவே பாகவத மகாத்மியம். தனியா ஒரு கோகன ஜுந்துகார விஷயம் சொல்லவே வேண்டாம், சுகபிரம்மம் பரிசித்து உட்கார்ந்து பேசி கேட்டதே பாகவதத்துக்கு பெரிய மகாத்மியம். அதனால தயவு செய்து அந்த சுகபிரம்மம் பரிசுத்து மகாராஜனை பார்த்த வைபவத்தை சொல்லணும் அப்படின்னு சமணகர் கைய கூப்பிண்டு சூத பௌராணிகள் இடத்துல கருதிட்டார். உடனேயே சூத பௌராணிகள் குருக்ஷேத்திர யுத்தத்துடைய முடிவு சொல்ல, மகாபாரதத்துல எது முடியறதோ அந்த முடிவை ஆரம்பிச்சுதான் ஆச்சரியமா ஜோரா சூத பௌராணிகள் பேசுறார். ஆச்சரியம் குருக்ஷேத்திர யுத்தம், ஜோரான யுத்தம், பீஷ்ம பிதாமகர்களாம் அம்பு படுக்கையில விழுந்தாச்சு, குருஷேந்திர யுத்தம் முடிவுக்கு வந்தாச்சு, துரியோதனன் தொடைய அடிச்சு உடச்சுட்டான் பீமன், அதுல குற்றுயிர் குலையில கீழே விழுந்து கிடக்கிறான். அந்த சமயத்துல அவனுக்கு ஹிதம் வேணும், அவனுக்கு உதிரி போகிற சமயத்துல ஒரு சுகம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டான். யாருன்னு கேட்டா பிரம்ம பந்துன்னு சொல்லுவான், இல்லாட்டி பிராமண பந்துன்னு சொல்லுவான், இல்லாட்டி பிராமண அதமன்னு சொல்லுவான். யாருன்னு கேட்டா அஸ்வத்தாமனத்தான் சொல்லுவான். பிராமண பந்து அப்படின்னா பிராமணாள ரொம்ப கேவலமானவன், துரோணாச்சாரியருடைய பிள்ளைதான், உத்தமமான பிராமண குலத்தை சேர்ந்தவன் தான், ஆனா பிராமணாளுக்குரிய சம்ஸ்காரம் இல்லாதவன். பிராமணாளுக்கு சில சில சம்ஸ்காரங்கள்லாம் இருக்கு, அந்த சம்ஸ்காரத்தை பண்ணிட்டு இருந்தா தான் பிராமணன். குலத்துல பிறந்ததுனால பிராமணால ஆயிட முடியாது, வெறும் அபிவாதிய சொல்றதுனால பிராமணால ஆயிட முடியாது, வேதத்தை கரைச்சு குடிச்சதுனால பிராமணால ஆயிட முடியாது. ராவணனுக்கு தெரிஞ்ச மாதிரி வேதம் எத்தனை பேருக்கு தெரியும், நல்லா ராவணனுக்கு வேதம் ஜோரா சாகானம்லாம் பாடினா அப்படி கேட்கலாம், ஆனா ஆச்சரியம் ஆகா பிராமண ஒருத்தம் பண்ணி யாராவது கொண்டாடணும், சத்தியமா கிடையாது. வேதத்தை கரைச்சு குடிக்கிறதுனால இவன் நல்லா சம்ஸ்கிருத பாண்டித்யம் வர்றதுனால அனுஷ்டானங்கள்னால மட்டுமே பிராமணன் ஆயிட முடியாது. பிரம்ம தத்துவத்தை அறிஞ்சிருக்கணும், பிரம்ம தத்துவத்தை அனுபவிக்கணும், பிராமண கர்மாவ அனுஷ்டானத்துல கொண்டவாளா இருக்க. எத்தனையோ பேர் பிராமண ஜாதியில பிறக்கல, ஆனாலும் அந்த பிராமண தன்மை அடைஞ்சவாள் சுயம் சுவாமி அம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், மித்ரர், இவாள்லாம் பிராமண குலத்துல பிராமண ஜாதியில பிறக்கல, ஆனாலும் இவாள்லாம் பிராமணா. ஆனா அஸ்வத்தாமன் பிராமணனுடைய சம்ஸ்காரம் இல்ல, இந்த துரியோசனனுக்கு ஹிதம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டானா. யுத்தம் எல்லாம் முடிஞ்சாச்சு, அவ்வளவுதான், யுத்தம் எல்லாம் முடிஞ்சுடுது அப்படின்னு பார்த்தா இவன் பார்த்தானா பரவாயில்ல, அதர்ம யுத்தம் பண்ணியாவது பாண்டவாளை கொண்டு இந்த துரியோசனனுக்கு ஒரு சகாயம் பண்ணார். யஜமான விசுவாசம், இந்த யஜமான விசுவாசம்னு தான் பல பேரை எடுத்திருக்கு, கர்ணன் அதுல தான் கெட்டு போனான். அதே மாதிரிதான் அஸ்வத்தாமன் யஜமான விசுவாசத்துலதான் கெட்டு போனான். அதனால ராதி அஞ்சு பேர் தூங்கிட்டு இருக்கா, போனான் தலையை வெட்டிட்டான், தூங்கிட்டு இருக்கவா தலையை போய் அதான் வெட்டுவாழவாழலாம் ஆதராயின்னு சொல்லுவான். அதான் தசம் வைக்கிறவன், பயங்கரமான ஆயுதம் எடுத்து நம்மளை கொலை பண்றதுக்கு வரவன், வீட்டுக்கு தீ வைக்கிறவன், தனத்தை அபகரிக்கிறவன், அடுத்தவாளுடைய பாரியை அபகரிக்கிறான், இவாளெல்லாம் ஆததாயின்னு ஒரு வார்த்தையை கொண்டு சொல்லும். இவாளுக்கெல்லாம் விசாரணையே கிடையாது, அங்கேயே விட்டுடலாம், இதுதான் மனுஸ்மிருதி. ஆனா நம்ம நாட்டை அதெல்லாம் நடக்கிறதே கிடையாது, ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சு தப்பு பண்ணாலும் சரி அவனுக்கு தண்டனை கொடுக்குற அவ்வளவு யோசனை பண்ணிட்டே தான் இருப்பான். இவாளெல்லாம் ஆததாய், அடுத்தவாளை கஷ்டப்படுத்தவா அப்படின்னா அவளெல்லாம் ரெண்டாவது சிந்தனையே கிடையாது, அங்கேயே தலையை வெட்டலான்றது சாஸ்திரம். கடிக்கிற கொசுவ அழகா பிடிச்சு பாத்து ஏன் கடிக்கணும் உபதேசம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ கடிக்கப்படாம தடவி கொடுத்துடு, அதுக்கப்புறம் அஞ்சு வாட்டி கடிக்கிறதான்னு பாத்து கடைசிக்கு அடிக்கணும், முதல்ல அடிச்சுட்டுதான் மறு வேலை அபாடா. அந்த மாதிரி ஆடதாயி, அந்த ஆடதாயி தூங்கின்ற அஞ்சு பேர் நிறைய வச்சுட்டு போய் பார்த்தாதான் தெரியாது. உபபாண்டவர்கள் ஸ்வயம் பாண்டவர்கள் இல்லை, உபபாண்டவர்கள் திரௌபதியுடைய அஞ்சு குழந்தைகள், அதை வெட்டி எடுத்துட்டு போய் ஆச்சரியமா போதுட்டான் துரியோதன முன்னாடி போட்டான். துரியோதனச்சி இப்படி ஒரு கேவலமான காரியத்தினை பண்ணுவியா, எவ்வளவு கேவலமான புத்தின்னு துரியோதனக்கே அதிருப்தியா இந்த காரியத்தை. திரௌபதி வாழ்க்கையில எவ்வளவோ சலங்கள் பார்த்துட்டே இருக்கா, நிம்மதியான கல்யாணம் ஆயிடுச்சேன்னு பார்த்தா மாமியார் அஞ்சு பேருக்கும் பங்குட்டா திரும்பி பார்க்காமலேயே. அவளா கல்யாணம் ஆயிடுத்து ஜோரோட புருஷனோட குடும்பத்தை நடத்தல, ஆயிரம் லட்சியங்கள் கணவர்களோட வந்தா அஞ்சு பேர் பத்தா, ஒரு பத்தாவ சமாளிக்கிறதே பெரிய பாடு. அது எப்ப சிரிஞ்சதுன்னு விழுந்து தெரியாது, எப்ப சிரிப்பானது இவாள் காமசுகம் வாழ்ந்தா சிரிப்பா கொஞ்சுவா கண்ணே மணியே முத்தே பவளமேன்னு காமசுகம் கிடைக்கல அப்படின்னா கோச்சுப்பா, இவா சரியதுக்கு இடம் வேணும்னா கொண்டாடுவா, இடம் இல்லை அப்படின்னா உனக்கு என்ன சுகத்தை கண்டேன்னு சொல்லிடுவா, வாழ வந்தபடி எல்லாம் பேசுவா, தன் இஷ்டப்படி ஆடணும்னு ஆசைப்படுவான். இதுல அஞ்சு பர்த்தா என்ற பாடு, சரி அதையும் பரவாயில்ல எதிர்ச்சையா ஏற்றினுட்டான். ஆச்சரியமா எல்லாம் நடந்ததுன்னு பார்த்தான், அழகா சூதாட்டம் ஆடுறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லி தர்மராஜா, சூதாட்டம் ஆனதே முதல் தப்பு, ஆன பேர் என்னமோ தர்மராஜா, எல்லாத்தையும் பணையம் வைக்கிறேன்னு சொல்லி திரௌபதியையும் கொண்டு பணையம் வச்சான். வச்சாயதான் வச்சாயா, நல்லா ஆடிட்டு பணையம் வச்சிருக்கப்படாதா, கிருஷ்ணகடத்துல பணையம் வச்சிருக்கோம் அந்த பணம் கொடுறா, ஜெயிக்க வேண்டாம் சொல்லப்படாதா, ஒரு பீஷ்ம இடத்துல பணம் கேட்கப்படாதா, ஒரு மித்திரத்தை அவமானம் வச்சுட்டு பணம் கேட்கப்படாதா, அதெல்லாம் புத்தியில வரல. ஏன்னா சூதாட்டம் ஆட ஆரம்பிச்சு துஷ்கங்க, யாரிடத்துல அடமானம் வைக்கிற புத்தி கூட போய் நேர துரியோதனத்திலேயே அடமானம் வச்சுடும். அதுக்காகவே ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கான் துரியோதனன். கர்ணன் ஏன்னா கர்ணன் ஏற்கனவே கோபம் திரௌபதி மேல, அதனால எப்படியாவது அவள் அவமானப்படுத்தணும், தனக்கு அவள் சரீரம் கிடைக்கல நிர்வாணமாக பார்த்துடணும்னு ஒரு கேவலமான புத்தி ஹிருதயத்தை உட்கார்ந்து சொன்னதுக்கெல்லாம் கர்ணனை கொண்டாடிட்டு இருக்கோம். நிஜமாவே அவள் ஹிருதயம் தெரியாமலே பைத்தியாசனமா கொண்டாடிட்டு இருக்கோம். தனக்கு திரௌபதியுடைய சரீரம் கிடைக்கல, கரைக்கு சொத்தி அனுபவிக்கலாம் கூட கண்ணால் பூரணமா சரீரத்தை நிர்வாகமா பாதுடா போதும் ஒரு ஆசை. அதற்கு ஏத மாதிரி துரியோதனுக்கும் அந்த ஆசை. பணயம் வச்ச திரௌபதிய வேற சபைக்கு அதுவும் ஆட்டுக்கு தீட்டாத இருக்கா. அந்த சமயத்துல யாருமே ஸ்ரீரை நிர்வாணமா பார்க்க ஆசையே பரமாட்டேன், அவாளே கூட பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டான். அந்த ஒரு ஸ்திதியை கொண்டு வந்து நிர்வாணமா நிக்க வைக்கணும்னு ஆசைப்பட கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு கத்தி பகவான் காப்பாத்தி எல்லாம் முடிஞ்சதேன்னு பார்த்தா அஜ்ஞாத வாசம். அங்க பார்த்தா ஆச்சரியமா அவர் பாட்டு விதவிதமா வந்துட்டார். வனவாசத்துல துர்வாச வந்தார், எல்லாத்திலையும் கண்ணன் காப்பாத்திண்டு வந்தான். அவ்வளவோ காப்பாத்தின கண்ணன் என்னமோ தெரியல, குழந்தைகளை மட்டும் ரஷிக்காது என்ன காரணம்னு புரியுது. இதுதான் கிருஷ்ண லீலா. பரந்ததுலேருந்து இவ்வளவு நாள் காப்பாத்தியா, சிராத்திரி தூக்கத்துல வந்து தலையை வச்சுட்டான். திரௌபதி கதறி ஆகிற அவருக்கு ஒன்னும் புரியல. அடுத்த நாள் ஜாதால பார்த்தா தலையில்லாத முண்டங்களா குழந்தைகள்லாம் இருக்கு. என்ன எத்தனை வயசுதான் ஓடு கதறி அழகா. அப்ப கூட கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு தான் கதறி அழகா. அதனாலதான் பகவானுடைய நீல பகவான் என்ன வேணா பண்ணட்டும், நம்ம சுதந்திரன் ஒரு புத்தி அவளுக்கு இருந்தது என்ன ஞாபகம். அதனாலே திரௌபதி போல ஒரு பக்தி வந்துடுத்தனா ஜெயிச்சுட்டு, நம்ம நினைச்ச காரியம் எல்லாம் நடந்து கொடுத்தனா பத்மநாபர் சிரேஷ்டம், நினைச்ச காரியம் நடந்து கொடுத்தனா பத்மநாபர் பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு புத்தி வந்து கொடுத்தனா பக்தர்கள் கிடையாது. அது பக்தி ஹீனம், அந்த பக்தியில குறவு இருக்கு. திரௌபதி எல்லாம் எத்தனையோ சொல்றது மானத்தை காப்பாத்தின தெய்வம். அவ குடும்பத்துல அழகா அன்னத்தை பீந்து கடந்த ஒரு பருக்கே இருந்து சாப்பிட்டு காப்பாத்தின ஒரு தெய்வம். குருஷேத்திர யுத்தத்துல அவளுக்கான சாரதியான இன்ன தெய்வம். இவ குழந்தைகளை மட்டும் என்னமோ தெரியல சுட்டுடு. ஏன்னா அவளுக்கு அது வரைக்கும் அது போதும் அப்படின்னு பகவான் முடிவு பண்ணிட்டான். அந்த ஜீவனுக்கு அந்த சரீரத்துக்கு இவ்வளவு நாள் அவ்வளவுதான். இதுக்கு மேல பெருசா ஒண்ணும் பகவான் இது பண்ண அந்த குழந்தைகளுக்கு என்ன அனுகிரகம் உண்டோ அனுபவிச்சுட்டா. கிருஷ்ணனை பிரத்யட்சமா பார்த்துட்டா, கிருஷ்ணனை கொண்டாடியாச்சு, கிருஷ்ணன் அவளோட பேசினான், கிருஷ்ணன் அவளை தூக்கி மடியில வச்சிருந்தா, அவளுக்கும் வாழ்க்கை சௌக்கியமா இருக்கா பாவம் என்னதானே இருக்கு போகுதுனே அப்படியே ஒரு சந்தோஷம். அவளுக்கு அபிமன்யம் அதெல்லாம் போனதெல்லாம் கேட்டான், அவன்லாம் பாக்கியவான் அழகா வீர தீரனா கிளம்பி போயிட்டான், வீர சொர்க்கம் பண்ணிட்டான்னு நினைச்சிருந்தா. அவளுடைய பிரார்த்தனை அந்த மாதிரி அது கேட்ட மாதிரி அர்த்தராத்திரி அஸ்வத்தாமன் குழந்தைகள் தலையை வெட்டி எடுத்துட்டு போயிட்டான். திரௌபதி கதறி அழறா, கல்லும் கரையா மாதிரி கதறி அழறா, குழந்தைகளை இழந்துட்டோமேன்னு. யாருக்கு என்ன சமாதானம் சொல்றதுன்னு தெரியும். சில விஷயங்களுக்கு தான் சமாதானம் சொல்றது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் சமாதானம் சொல்ல வேண்டிய கட்டாயம். உடனே அர்ஜுனன் பார்த்தா, ஹே திரௌபதி என்ன பாடு நீ படுற, கவலையே படாதே, இத்தனை குழந்தைகளுடைய தலையை வெட்டி நான் அஸ்வத்தாமன் தலையை வெட்டி நான் கொண்டு வரேன், அதை அவன் திருவடியில கொண்டு வந்து நான் போடுறேன், அதையே ஆசனமா வச்சுண்டு அவன் தலைமையில உட்கார்ந்துண்டு நீ உன் குழந்தைகளுக்கு அந்திம காரியங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டான். தபலம் பண்ணிட்டான், அந்தா அஸ்வத்தாமனோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சான். உடனே பகவான் பண்ண கிருஷ்ணா அறந்தேரு அப்படின்ட்டான். பகவத்கீதையெல்லாம் கேள்விட்டும், ஏ கிருஷ்ண ஏ யாதவ ஏ சகேதி குழம்பியெல்லாம் முடிச்சுட்டு ஆனாலே கிருஷ்ணா சாரத்தியம் சாரதி அண்டியாரு அப்படின்ட்டான். அரியே அப்படின்னு பிரபு நிக்கிறான். போங்கள வர ஆளு யுத்தம் எல்லாம் முடிஞ்சா சின்ன கிண்டலா பண்றான், இப்பெல்லாம் சாரத்தியம் பண்ண மாட்டேன்னு சொல்லு. ஒரு தடவை சாரதின்னு வந்துட்டான், கடைசி வரைக்கும் சாரத்தியம் பண்ணுவேன். ஏ சாரதி ரதத்தேடுட்டான். உடனே கிருஷ்ணன் வந்து நிக்கிறான், வா வா அர்ஜுனா ஏறி 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 ஏறி. திரௌபதி ஆச்சரியமா பாக்குறா, ஏண்டா குழந்தை போயிடுச்சேன் அழுதுன்னு இருக்கேன், எனக்கு ஒரு சமாதானம் சொல்லணும்னு சொல்லணும்ல, என்னமோ அஸ்வத்தாமன் பிடிக்கிறேன்னு கிளம்புறான், அவனுக்கு சாரத்தியம் பண்ணி நிக்கிறியாடா அப்படின்னு பார்த்தான். பகவான் சிரிச்சான், எல்லாம் விதிப்படி நடக்கிறது. திரௌபதி ஏதுகோ சீரோ ந சமதுக்கதாக ஆகமா பாயினோ அனித்யாக தான் திதிக்ஷத்ர பாரதன்னு சொன்ன மாதிரி திரௌபதி எல்லாம் கொடுத்துக்கோ. ஏண்டா கண்ணா மானத்தை அவமானத்திலிருந்து காப்பாத்தி மானத்தை கொடுத்தியே, அதெல்லாம் பண்ணவனுக்கு என் குழந்தைகளை திரும்ப கொடுக்க முடியாதோ அப்படின்னாலாம். பகவான் சொன்னா என்ன அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுட்டா, இதுக்கு மேல அந்த குழந்தைகளை படுத்தணும்னு ஆசைப்படாது. அந்த குழந்தைகளை படுத்திட்டான் அஸ்வத்தாமன், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், இப்ப அது தர்மம் அப்படின்னு கண்ணால ஒரு பார்வை பார்த்தான். திரௌபதி பார்த்தா ஏற்றுட்டா, சரி ஸ்ரீகிருஷ்ணனுக்கே இஷ்டம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நம்ம என்ன கேட்கறதுக்கு இருக்கு, பகவானுக்கே அது பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த காரியம் அதுக்கு மேல கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா திரௌபதி ஒன்னும் பேசல. பகவானும் அர்ஜுனனும் தொடர்ச்சலாய் அஸ்வத்தாமன் ஓடும் 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 ஓடும், அவ்வளவு பயம் இருக்கும். புத்தி கட்டவன் அதனாலே பிராமன் அதமன் சொல்லும். இத்தனை தூரம் ஊரெல்லாம் ஓடுறான், உலகம் எல்லாம் ஓடுறான், திரும்பி வந்து கிருஷ்ணங்கால விழுந்து காப்பாத்துல அப்ப காப்பாத்து. அந்த புத்தி என்னமோ அஸ்வத்தாமனுக்கு வரல. ஊரெல்லாம் சுத்தினா யார் ரட்சிக்க முடியும்? காகாசன் எத்தனை லோகத்தை சுத்தினா யாராவது காகாசன் முடிஞ்சதா? சத்தியமா முடியாது. கடைசியில வித்தகனே ராமாவோ நின்னபயம் என்று அழைத்த கடைசியில ராமகதி ராமனுடைய சரணமே கதியில் விழுந்த பிறகு அந்த காகம் உயிர்படச்சு. அத்தனையும் கேட்டவன் தான், கிருஷ்ணபலம் தெரிஞ்சவன் தான், ஆனாலும் கிருஷ்ணனிடத்துல ஒரு துவேஷமா அவன் தெய்வம் ஏற்றுக்கிற ஒரு மனோபலம் இல்லை. என்ன வேதம் எல்லாம் தெரிஞ்சவன் தான் அஸ்வத்தாமன், நல்ல சம்ஸ்கிருத பாண்டித்யம், நிறைய பூஜைகள் எல்லாம் பண்ணக்கூடியது. ஆனாலும் கிருஷ்ணனே பகவான் பரபிரம்மம்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவம் இல்லை. கிருஷ்ணனிடத்துல ஒரு அசூயை, பகவான் வரைக்கும் அசூயை வருமா அப்படின்னு சத்தியமா வரும். பகவான் பிரத்யட்சமா இருந்தா எல்லாருக்கும் அசூயை தான் வரும். பகவான் கண்ணுக்கு தெரியாத வரைக்கும் தான் அசூயை இல்லாம இருக்கும். பிரத்யட்சமா வந்தாச்சு அப்படின்னா பகவானத்தை கூட அசூயை, நீ தான் அழகா இருக்கியே, ஒரு நகை போட்டுக்கிறேன் எனக்கு தரப்படாதா, என்ன கொழுக்கு கொழுக்குன்னு இருக்கு, என் பிள்ளை உள்ளியா இருக்கு, அது கொஞ்சம் குண்டா பிராதான அவனருக்கு சண்டைதான் போதும். மனுஷ சுவாவம் அந்த மாதிரி. அஸ்வத்தாமனுக்கு கிருஷ்ணனிடத்துல அசூயாச்சி மாட்டுகாரதைய அப்பப்ப தெரியறது கேள்விப்படுறேன். ஆனா தீர்க்கமான ஒரு ஞானம் சம்பவிக்கல அஸ்வத்தாமனுக்கு, கிருஷ்ணன் பகவான் புத்தி வரலையா? ஏன்னு கேட்டா துஷ்டங்கம், துரியோதனோட பழகி, கர்ணனோட பழகி, சகுனியோட பழகி, வேத வேதாந்தங்கள் எல்லாம் தெரிஞ்சு, புருஷத்த மந்திரம் தெரிஞ்சும் கூட கிருஷ்ணன் புருஷோத்தமன் ஒரு புத்தி வரும். துஷ்டங்கத்தை இருந்தோம் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் வாசிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், பாகவதம் வாசிக்கலாம், ராமாயணம் வாசிக்கலாம், நிறைய நாமஜபம் பண்ணலாம், ஆனாலும் பரபிரம்மம் பிரத்யட்சமா தெரியாது. அதுதான் துஷ்டங்கத்துடைய பலம். அந்த மாதிரி அஸ்வத்தாமன் எல்லாம் சப்தமா இருக்கு, அனுபவமா இல்லை. ஓடு ஓடும் ஓடா எங்க ஓடுற, எவ்வளவு தூரம் ஓடுற, அந்த தொடர்ந்து 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 தொடரும் பகவான் தொடர்ந்துட்டே வரான். திருச்செண்டு கோபமான கோபம் அஸ்வத்தாமனுக்கு, எல்லா கோபம் இருக்கு. கிருஷ்ணன் மேல என்ன அக்கிரமம், வண்டி ஓட்டம் சும்மா இருக்க வேண்டியதுதான், அர்ஜுன அழக நான் சிவனா தொடக்கிட்டு துரத்தின் துரத்தின் துரத்துட்டு வரா, எங்க ஓடினாலும் தொடக்கமானே. இப்ப உயிர் மேல ஆசை வந்துடுதான், வீர சொற்றம் அடையலாம் நினைச்சு நினைச்சு யாரும் பிராமணன் இவாளுக்கெல்லாம் ஒரு சிட்டிக்கு மேல பெரிய வீரம் எல்லாம் வராது, எல்லாம் விழுந்துடுச்சு ஓடுற கூட்டம் தான். அப்படி திரும்பி நின்று ஒரு பரபராமர் மாதிரிலாம் நிக்கவே நிக்காது. அந்த மாதிரி ஓடு ஓடு ஓடும் ஒரு சிதியில தன்னை ரஷிக்கிறதுக்கு என்ன வழின்னு தெரியலையாம். உடனே பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண, அத்தனை தூரம் வந்தவன்னா தெரிஞ்சிருக்கு, பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண, திரும்பி உபசம்ஹரம் பண்ணக்கூடிய ஒரு பலம் இல்லை. அதாவது அது அனுப்பியாச்சு அப்படின்னா திரும்ப அதை கட்டுப்படுத்தக்கூடிய மந்திரங்கள்லாம் உண்டு. பிரபா சொல்றா இல்லையா, சேட்டலைட் எல்லாம் அனுப்புறோம் தனியா சுத்தின்னு இருக்குன்றா, எப்படிதான் கண்ட்ரோல் பண்ண, கம்ப்யூட்டர் வழியா கண்ட்ரோல் பண்றோம், நமக்கு எல்லாம் புரியதுதான். ஏதோ நாலு பூச்சை தட்டலாம், நாலு பட்டனை தட்டலாம், அப்படி மேல சுத்துறது, ஒவ்வொரு சேட்டலைட்டும் அழகா கிளம்புறது அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு இருக்காது. இது அங்கேயிருந்து எடுத்த போட்டோ, சந்திரயான் எடுத்த போட்டோ எல்லாம் புதுசு புதுசா சொல்றா, கேட்டா இதெல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் ஃபார்முலா சொல்றா, சயின்ஸ் ஆச்சரியமா ஒரு தியரி எல்லாம் சொல்றா. இதத்தான் நம்ம தர்மம் ஸ்லோகம்னு சொல்லிடுச்சு. நம்ம தர்மம் ஸ்லோகம்னு சொன்னா வைதிகாரதனமா தெரியுது. அடங்கு குரு கோவிந்த் சிங் ஒரு மகாத்மா இருக்கிற வரைக்கும் நமக்கு தனுர்யாகம் தனுர்விஷயம் நல்லா தெரிஞ்சது. இன்னைக்கு அந்த தனுர்வித்தையெல்லாம் தெரிஞ்சவாளே கிடையாது, ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் கூட வாங்க முடியாது அளவுக்கு மோசமா இருக்கு. ஆனா நம்ம நாட்டில் தான் தனுர்வித்த நன்னா தெரிஞ்சவாள்லாம் இருந்தாலும் காண கிடைக்க. அந்த மாதிரி பிரம்மாஸ்திரம் பிரம்மதேவனுடைய பலத்தை அஸ்திரத்துல பிரயோகம் பண்ணி அடிக்கிறது, அதாவது பிரம்மாஸ்திரம். ஆசனையில கூட இந்திரஜித் அந்த பிரம்மாஸ்திரம் கொண்டுதான் கட்டி போதான் அப்படின்னு சொல்லி சுந்தரகாண்டத்துல காண கிடைக்க. அந்த மாதிரி ஒரு பிரம்மாஸ்திரத்தை தான் அஸ்வத்தாமன் பிரயோகம் பண்ணிட்டான். உடனே பகவான் அர்ஜுனனை பார்த்தோம்னா, நீயும் பிரம்மாஸ்திரம் பிரயோகம் பண்ணிடான், உடனே இவனும் ஒரு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண, ரெண்டு பிரம்மாஸ்திரமும் வானத்தை மோதிட்டு நிக்கலாம். இவ ரெண்டு பேரும் ராக்கெட் விடுவா இல்லையா, முன்னோட ஒண்ணு மோதுறா மாதிரி. இப்ப எல்லாம் கூட சண்டையில காமிகள் இங்கேயிருந்து இவா பிளெயின்ல குண்டு போட்டா, அவ அங்கேயிருந்து பீர் அங்கிருந்து பிளெயின் அடிச்சான். அந்த மாதிரி ரெண்டு பிரம்மாஸ்திரம் அப்படி மோதலாம், மோதி ஒன்னோட ஒண்ணு ரெண்டுத்துக்கு சமமான பலம், சமமான வீரியம். அதனால ரெண்டு பிரம்மாஸ்திரமும் எதிர்க்கு எதிர்க்க பிரயோகம் ஆகிட்டுதான் கஷ்டம். ரெண்டுமே பிரம்மாஸ்திரம் தானே, எது தர்ம தர்மவானுடைய பிரம்மாஸ்திரமோ அது ஜெயிக்கணும், அதர்மவானுடைய பிரம்மாஸ்திரம் தோற்கணும்னு வரலையும், அவ்வளவுதான். தேவனுடைய பலம் எல்லாம் அப்படிதான். ரெண்டு பெருசா சண்டை போறது பிரளயமே வந்துடுத்து அப்படின்னு எல்லாரும் நெடுங்கிறார். என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசியில பகவான் கிருஷ்ணன் சொன்ன அர்ஜுனனை பாதிலே, இந்த ரெண்டு பிரம்மாஸ்திரத்தையும் உபசம்ஹாரம் பண்ணு, அந்த ரெண்டு பிரம்மாஸ்திரத்தையும் அடக்கிடு, அடக்கியாதுனாலே அஸ்வத்தாமன் சோதி போயாது, அவனுக்கு அடக்க தெரியாது. அவன் பிரம்மாஸ்திரம், நீ அனுப்பின பிரம்மாஸ்திரம் ரெண்டு அஸ்திரத்தையும் உபசம்ஹாரம் பண்ணு அப்படின்றார். உடனேயே ஆச்சரியமா அந்த ரெண்டு பிரம்மாஸ்திரத்தையும் அந்த மந்திரத்தை சொல்லி ரெண்டு பிரம்மாஸ்திரத்தையும் அடக்கிட்டான் அஸ்வத்தாமன், தோத்து போயிட்டான். உடனே அஸ்வத்தாமனை புடிச்சுட்டா, அவன் கையில கயிறு கட்டி கழுத்துல ஒரு கயிறு சுருக்கு மாறி போட்டு, மாறு கழுத்துல அழிப்பா தெரியுமா, அந்த மாதிரி கழுத்துல ஒரு சுருக்கு போட்டு அவன் இழுத்துண்டு இழுத்துண்டு கட கட கடன் இழுத்துண்டு. திரௌபதி எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு குழந்தைகள் நினைச்சிருந்து புலம்பின்றிருக்காரோ அழுதுருக்காரோ அந்த இடத்துக்கு இந்த அஸ்வத்தாமன் அழைச்சிண்டு வந்துட்டார். அழைச்சிண்டு வந்தாச்சு. உடனேயே திரௌபதி பாக்குற அப்ப கூட அஸ்வத்தாமனை பார்த்து கை கூப்பி நமஸ்காரம் பண்றாள். ஏன்னா குரு புத்திரனா, துரோணாச்சாரியார் அவருடைய குருவா இருந்து தனுர்வித்ய எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால அவன் குருவுடைய புத்திரன்னு சொல்லி, ஒரு பிராமணன் சொல்லி அப்ப கூட திரௌபதி சேவிக்கிறான். சேவிச்சுட்டு சொல்றா, வேண்டாம் வேண்டாம், நான் தான் என் புத்திரனை இழந்துட்டு பராத பாடுபட்டு அழுதுருக்கேன், அந்த கிருபியும் அழ வேண்டாம், கிருபாச்சாரியுடைய சகோதரி தான் கிருபி, அவளைத்தான் துரோணாச்சாரியர் கல்யாணம் பண்ணிஞ்சார், அவளுக்கு பிறந்த குழந்தைதான் அஸ்வத்தாமன். அதனால அவர் சொல்லிட்டா, நான் குழந்தை இழந்து பரிதவிக்கிறா போல அந்த கிருபியும் பரிதவிக்க வேண்டாம், ஒரு தாயுடைய துக்கம் இன்னொரு தாய்க்கு தான் தெரியும், அதனாலே அஸ்வத்தாமனை கொல்ல வேண்டாம். அவனுக்கு வேற யாரும் அபயமே கொடுக்க, ஒரே ஒரு திரௌபதி தான். ஆனா பீமன் கத்தி கத்தி கத்தினான், இவனாக தாய் இப்படிலாம் விடப்படாது, ஆனா சும்மா விட்டம்னா திரும்ப 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 ஏதான ஒரு ஏழாகுடம் பண்ணிட்டு இருப்பா, அதனால அவனை கொண்டு போடணும் அப்படின்னுட்டான். திரௌபதி இல்ல, கொலை பண்ணப்படாது அப்படின்னுட்டாள். பீமன் கொண்டு போடணும்னுட்டான். அர்ஜுனன் திரும்பி கிருஷ்ணனை பார்த்தேன், நடா கிருஷ்ணா ஒரே குழப்படியா இருக்கு, ஒருத்தர் கொல்லணும் ஒருத்தர் கொல்ல வேண்டாம்னு சொல்றான், நீ என்ன சொல்ற, இவன் கிட்ட போய் கேட்கலாமா, லோகத்தை யாருக்கிட்ட வேணாலும் கேட்கலாம், இவன் கிட்ட கேட்டாச்சு முதல்ல நன்னா குழப்பிடுவான், நன்னா குழப்பம் எடுக்கடானா நாமே தெரியணுமா, கிருஷ்ண விஷயமே குழப்பம்தான், ஆனா நாமே புத்தியில ஒரு நிதானத்தோட ஒரு ஞானத்தை சம்பாதிக்கணும் பகவானுக்காது. உடனேயே பகவான் திருச்சிந்தே சொன்னா, பிராமணனை கொல்லப்படாது சாஸ்திரம் சொல்றது, ஆனா ஆததாரியை கொல்லலாம் சாஸ்திரம் சொல்றது, இது ரெண்டையுமே நான் தான் சொல்லியிருக்கேன், அதனால கொல்லவும் கொல்லலாம் கொல்லாமலும் இருக்கலாம், இதுக்கு பதில் சொல்லாமலே இருந்திருக்கலாம், இதுக்கு எதுக்கு பெரிய பதில், நீ முழக்கி கொல்லலாம் கொல்ல வேண்டாம், இதுக்காக ஒரு கேள்வி கேட்கணும், ஏதாவது ஒண்ணு தனி விதி நட்டா அது. அதாவது என்ன ரகசியம்னா, ஒவ்வொரு விஷயத்துக்குமே பகவான் ரெண்டு ரெண்டு பதில் வச்சிருக்கான், அதான் ரகசியம், நல்லா ஞாபகம், ஒவ்வொரு விஷயத்துக்குமே பகவான் ரெண்டு விதமான தீர்வு, ஒண்ணு முடியும் ஒண்ணு முடியாது, இது எது சிரேஷ்டம் சூஸ் த பெஸ்ட், அவ்வளவுதான், எது நல்லதுன்னு நம்ம தான் தீர்மானம் பண்ணு, அதெல்லாம் பகவானுடைய லீலா வினோதம் நிறைய இருக்கு, பாஜக தெரிஞ்சுக்கிறது. அர்ஜுன் அப்படிதான் கேட்டுட்டான், என்ன பண்ணலாம், பிராமணனை கொல்லப்படாதா, பெரிய மகா பாபம், பிரம்மஹத்தி தோஷம் வந்துடும், சாஸ்திரம் அப்படிதான், பிராமண கொண்டு ஓடும் அப்படின்னா பிரம்மஹத்தி தோஷம் வந்துடும் அப்படின்னு. இந்திரன் வரைக்கும் பிரம்மஹத்தி தோஷம் படாத பாடுபடுத்தும் பாகவத்திய பின்னாடி காண கிடைக்கிறது. அந்த மாதிரி பிரம்மஹத்தி தோஷம் வந்துருந்தா ஆனாலும் அடுத்தவாளுடைய சொத்தை அபகரிக்கிறவன், அடுத்தவாளுடைய விஷயங்களை அபகரிக்கிறவன், கொலை பண்றவன், அவனெல்லாம் கொண்டு போடலாம் இருக்கு, பிராமணன் பார்த்தா விட்டுடலாம், ஆபதாயின்னு பார்த்தா கொண்டுடலாம், ரெண்டுமே நான் சொல்லிருக்கேன், நீ தீர்மானமா முடிவு பண்ணி பண்ணுடா, கொல்லணும் ஆனா உசுரோட இருக்கிறேன், கொலை பண்ண முடியுமா, கொண்டுடுறா ஆனா உசுரோட இருக்க, சில சமயங்கள்ல சில அவமானங்கள்லாம் மரணத்துக்கு சமான், அகீர்த்திகி மரணா அதிகிச்சதே, அப்ப பிராமணனை குணமாக்கணும் அப்படின்னா ஒரு உபாயம் உண்டு, என்னதான் கேட்டா அவன் சொத்தை பிடுங்கிக்கிறது, அவனுடைய குடுமையை வெற்றது, அவனை ஊரை விட்டு துரத்துறது, இது மூணும் பண்ணியாச்சுன்னா பிராமணனை கொன்னதுக்கு சமான் ஸ்மிருதி, மனுஸ்மிருதி சொல்றது, சாஸ்திரம் சொல்றது, ராமனுடைய சொத்தை அபகரிச்சாச்சு, அவனை ஊரை விட்டு துரத்தியாச்சு, அவனுடைய சிகையை அறுத்தாச்சு அப்படின்னாலே அவன் தினம்னு அர்த்தம், பிராமணனுக்கு இதான் சாஸ்திரம் சொல்றது. அந்த மாதிரி அந்த சாஸ்திரத்தை புரிஞ்சுனுட்டான் அர்ஜுனன், ஏன்னா கிருஷ்ணன் சொன்ன கீதையை கேட்டவன் இல்லையா, பகவான் திருச்சிந்தே கண்ணால சொல்லிட்டு அவனை புரியும்டான் புரிஞ்சுக்கோ அப்படின்னா. ஆனா கேட்ட பின்னாடி யாராவது கேட்டா கூட நான் சொல்லலையே, நான் இதுவும் பண்ணலாம் அதுவும் பண்ணலாம்னு சொன்னேன், இவனாதான் முடிவு பண்ணான் தேவா சொல்லிக்கிறேன். அதெல்லாம் பகவான் பகு சமர்த்து, இதுவும் பண்ணலாம் அதுவும் பண்ணலாம் நான் சொன்னேன், அவனா ஒன்னு டிசைட் பண்ணா அவனா ஒன்னு பண்ணி தனிக்கதா அப்படி பொறுப்பாக முடியும்னு எனக்கு என்ன சம்பந்தம் இல்லையே. எல்லாத்தையும் சொல்லணும், அவள் பண்ணும்படியா தூண்டணும், ஆனா எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ரொம்ப கஷ்டம். பகவானை தவிர யாராலையும் அந்த மாதிரி காரியங்கள் பண்ண முடியாது. உடனே அர்ஜுனன் அஸ்வத்தாமனுடைய தலையில ஒரு சிரோன்மணி இருக்கு, அந்த மணி அடுத்தா தலைமுடியோட சேர்த்து அடுத்தா எடுத்த உடனே பிரம்ம தேஜஸ் அவனுக்கு எடுத்து உடனே சகியை வெட்டிட்டான், உடனே அவன் புரட்டி விட்டுட்டான். இதுவே அவனை கொண்டு போட்டதுக்கு சமானமா எடுத்து திரௌபதி கதறி அழுதான். சரி பரவாயில்லன்னு குழந்தைகளுக்கு அந்திம சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணான். பகவான் திரௌபதிக்கு உபதேசம் பண்ணான், எல்லாம் வருவா எல்லாரும் போவாடி, எல்லாம் மனசு போட்டு அலட்டிக்காதே, இவ்வளவு நாள் குழந்தைகளா அவளுக்கும் கூட இருக்கணும்னு பிராரப்தம் இருந்தது, இன்னைக்கு உனக்கும் அந்த சரீரத்துக்கும் இருக்க பிராரப்தம் முடிஞ்சு போயிடுத்து கிளம்பி போயிட்டா ஆத்மா அழியாது சரீரம் தான் அழியும். பகவான் இருக்கா, நாமஜபம் இருக்கு, பரபிரம்மம் இருக்கு, அதையே இறுக்கி பிடிச்சுக்கோ அப்படின்னுட்டானா பகவான். உடனே திரௌபதி கிருஷ்ணான்னு பகவான் காலை பிடிச்சு நின்றா, நீ சாஸ்வதமா இருந்தா போதும், அதெல்லாம் அனித்யம் நல்லா தெரியும் நமக்கு, லோகத்துல பகவான தவிர எதுவும் சாஸ்வதம் இல்லை. எதுக்கு இந்த விஷயத்தை இவ்வளவு தூரம் விஸ்தாரமா சொல்றேன் அப்படின்னா, பக்தான்னா அவளுக்கு கஷ்டம் வரப்படாது, பக்தான்னா அவள் வாழ்க்கையில் அவளுக்கு நஷ்டம் வரப்படாதுன்னு அர்த்தம் இல்லை. நஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் பகவானை யார் இறுக்கி பிடிச்சுக்கிறாளோ அவா பக்தா. நன்னா ஞாபகம், திரௌபதிக்கு எத்தனையோ அவமானங்கள் அவருக்கு திரும்ப.
Radhe Krishna Krishna Radhe, 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 Radhe Krishna Radhe.
சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஜீவிதத்துல விஷயங்கள் எப்படி வேணா நடக்கணும், மனசு பக்தி மனம் இதுதான் தாற்பயம் என்ன புரிஞ்சுக்கோ. பக்தி எந்த விஷயத்திலையும் மாறப்படாது. ஒரு நஷ்டம் வரட்டும், இல்லாட்டி ஏதாவது ஒரு துக்கம் சம்பவிக்கட்டும், தரித்திரம் வரட்டும், சரீரத்தில் யாரும் வரட்டும், இதுக்காக தான் பக்தி மாறக்கூடாது, மாற வேண்டிய அவசியம் இல்லை. லோகத்துடைய ஸ்திதி எது வேணா லாபமாக கிடக்கு, எது வேணா நஷ்டமாகும். பரமாத்மாவை நஷ்டப்படுற மாதிரி விட்டுறப்படாது. இது ஒண்ணுதான் தாற்பயம் என்ன புரிஞ்சுக்கோங்க. சந்துக்காராமுக்கும் வியாபாரத்துல கஷ்டமெல்லாம் வந்திருக்கு, பூதாவும் தான் பெத்த பிள்ளையை இழந்திருக்கா, ஆனாலும் அவெல்லாம் பக்தியில தளைச்சிருக்கா. அதனால லௌகீகமான லாப நஷ்டங்களுக்கும் பக்திக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால பக்தி கூட வேண்டிய அவசியமும் இல்லை, அதனால பக்தி குறைய வேண்டிய அவசியமும் இல்லை. பக்தின்றது எப்பொழுதுமே அதுபாடு இருந்துட்டே இருக்கணும். ஆத்மா போல ஆத்மா கூடவும் கூடாது, குறையவும் குறையாது, அது போல கர்மசம் கிடையாது, பாதிப்பு கிடையாது, அதுபோல பக்தி இருக்கணும். ஆத்மாவுக்காகத்தான் பக்தி, அந்த ஆத்மாவுக்குரிய பக்தியை சம்பாதிச்சுட்டோம் அப்படின்னா எத்தனை பெரிய துக்கம் இருந்தாலும் சரி, இது விதி, இது யதார்த்தம் ஏத்துக்கிற ஒரு மனோபலம். நன்றா ஞாபகம், இது யதார்த்தம் ஏத்துக்கிற ஒரு புத்தி வந்துடுச்சுனா வாழ்க்கையில துக்கம் கிடையாது. என்னவானா விஷயங்கள் சம்பவிக்கட்டும், சரி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதோ அந்த சமயத்தை எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துட்டு பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு மேல மனசு போட்டு அழிக்கப்படாது. பகவத் தியானம் பண்ணணும், நாமஜபம்னா என்ன பண்றோம்னா வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறதுக்காகத்தான் பக்தி 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 பக்தின்னு ஓடிந்துருக்கும். வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறதுக்காகவும் பக்தி, வாழ்க்கையில எது நடந்தாலும் மனசு தளராம இருக்கிறதுக்காகவும் பக்தி. நன்னா ஞாபகம், வாழ்க்கையில எத்தனையோ சந்தர்ப்பங்கள் எவ்வளவோ விஷயங்கள் மனசு தளர்ந்து போயிருக்கு, ஆனா காலத்துல அதெல்லாம் ஓரம் தள்ளிட்டு நம்ம பாட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டுதான் இருக்கும். 5 வயசா இருக்கும் பொழுது பலூர் படிச்சுதான் அழுதும், ஆனா இப்ப அழகம்னு தோன்ற நினைச்சா சிரிப்பா வரும். அவ்வளவுதான், ஒரு 10 வயசுல யாருக்கிட்டயா பணம் கொடுத்து ஏமாந்துருப்போம், ஓரம் அழுதுருப்போம், ஒரு 100 ரூபாய் தொலைச்சுடுவோம்னு அப்பா அடிச்சிருப்பா, ஒரு 25 வயசு ஆயிரத்து 35 வயசு ஆயிரத்து 10,000 ரூபாய் 25,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா என் பிள்ளை சமத்து கை நிறைய சம்பாதி அதே அப்பா சொல்றாருதான். அன்னைக்கு அடிச்சியே அன்னைக்கு 100 ரூபாய் குறைச்சி அடிச்சியே உட்காந்து எழுந்துருக்கோம் கிடையவே கிடையாது. அவ்வளவுதான் அந்த சமயத்துல அது பெருசா பாரம். ஒரு காலம் 10 வருஷம் போன உடனே அந்த பாரம் போயிடும். சமயத்துல யாராவது பர்த்தா இழந்திருப்பா, பாரியை இழந்திருப்பா, இழந்த உடனே பெரிய துக்கமா மனசு அடி வாங்கிறது. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த துக்கம் மாறி போயிடுறது. சரி, குழந்தைகளா வாழணும். சமயத்துல குழந்தைகள் இழந்து சமயத்துல ஒரு 7 குழந்தைகளை பெற்றுப்பான், ஒரு 3 குழந்தைய இழந்துடுவா, கர்ப்பத்திலேயே கலைஞ்சு போயிருக்கும். அந்த சமயத்துல பெரிய துக்கமா இருக்கும். அப்புறம் காலபோக்கில் அந்த துக்கம் மாறும். அதனால இதெல்லாம் வாழ்க்கையுடைய யதார்த்தம் விஷயங்கள் எப்படி வேணா சம்பாதிக்கட்டும். மனசு பக்தியில இருக்கட்டும். பக்தி பண்றது சுகமா சுகமா மங்களமா இருக்கிறதுக்காகத்தான். சமயத்துல சரீரத்துக்கு ஏதான நஷ்டங்கள் வந்து கொடுத்தனா அதுக்காக மனசு விட்டு போகாதீங்கோ. ஆனா எல்லாமே சரீரம் தான் போயிட்டு இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்த்தாவோ பாரியையோ குழந்தையோ பந்துவோ சகோதரனோ சகோதரியோ ஒருவேளை அவாவாளுடைய மரணமேனா கூட சரீரம் தான். உள்ளுக்குள்ள ஆத்மாவுக்கு ஒரு நாளும் ஒரு கஷ்டமும் இல்லவே. அந்த தத்துவத்தை திரௌபதி ஏற்றுட்டார். அதனாலதான் 5 குழந்தைகள் ஒரே சமயம் 5 குழந்தைகள் எவ்வளவு பெரிய வழி தெரியுமா, அனுபவிச்சு பார்த்தாலும் தெரியும். அத்தனை பெரிய வழியில கூட கிருஷ்ணான் அலங்காரம் இருந்தா நீ தெய்வமா உன நம்பினேனே உன் நாமத்தை சொன்னேனே அன்னை இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன்னு பகவான் மேல கோச்சிந்து இருக்கணும்னு அவளுக்கு தோணது. அப்ப கூட கிருஷ்ணன் தான் கதி. அது மரணமோ ஜனமோ கிருஷ்ணன் ஒருத்தன் தான் நமக்கு கதி. ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா பாகவத்துல சொல்லக்கூடிய ரகசியம் இதுதான். திரௌபதிக்கே இந்த கஷ்டம் வந்தது. ஆனாலும் கிருஷ்ண சரணாலயத்தை ஸ்மரிச்சிருந்து சரி பரவாயில்ல இது பகவானிஷ்டம்னு ஒத்துட்டு அந்த குழந்தைகளுக்கு அந்திம சம்ஸ்காரத்தை பண்ணிட்டான். பகவானும் திரௌபதியுடைய பக்தியை பார்த்தா கண்கள்ல ஆனந்த வாசம். ஜெய்கிரியடி, எல்லா விஷயத்தையும் ஜெய்கிரியம்மா. பெரிய அவமானம் வந்தது. அப்பொழுது நாமகரம் பண்ணி ஜெயிச்சுட்டார், என்ன கடனாளி ஆக்கிட்டார். அதுக்கே பகவான் ஏற்கனவே கடன் பெற்றிருக்கான். கோவிந்தா புண்டரீகாட்சா லட்சணாம் சரணாகணம் சொன்னதே வட்டி ஏறின கடன்னாடி தீராத கடனா இருக்கு. அதுக்கப்புறம் துர்வாசன் வந்த சமயத்தையும் கூப்பிட்டா அப்பொழுது பகவான் கடன்காரன் ஆயாச்சு. இவ்வளவு பெரிய துக்கம் வந்துடுத்து. இந்த சமயத்துல கூட தன்னிடத்துல துடி கூட அவரு கவநம்பிக்கையே வரலையே அப்படின்னு பகவானே அசந்து போயிட்டான். கிருஷ்ணனே அசந்து போயிட்டான். இப்படி ஒரு மனசா, ஹே திரௌபதி என்னிடத்துல இப்பேற்பட்ட பிரியமான கிருஷ்ணனே அசந்து போயிட்டான். அதான் ரகசியம். பகவானே அசந்து போயிட்டான். இவ்வளவு பெரிய நஷ்டம். 5 குழந்தைகள் இழந்த சமயத்துல கூட என் மேல திருவிசுவாசம் மாறலையே. ஹே திரௌபதி, இந்த பக்திக்கு நான் என்ன பண்ண போறேன்னு பகவான் திரு திரு முடிச்சான். கிருஷ்ணனே என்ன அவளுக்கு பிரதியுபகாரம் பண்றதுன்னு தெரியாம ஆறு பார்த்தா. ஏ திரௌபதி, எப்போதும் உனக்கு சாஸ்வதமா இந்த மனத்திற்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டான். இதுதான் பகவான் நம் மனத்துல எதிர்பார்க்கறது. இதுதான் மகாத்மாக்கள் மகரிஷிகள் தான் நமக்கு திரும்ப திரும்ப சொல்றது. இதுதான் எது நடந்தாலும் அசராதே, எது நடந்தாலும் மனசு அலட்டிக்காதே. தெய்வம் இருக்கு, தெய்வம் பார்த்துட்டு இருக்கு. சதாசிவ பிரம்மேந்திர கையையும் ஒரு நிலேச்சன் வெட்டினான். மீராவுக்கும் லோகத்துல விஷம் கொடுத்தா சங்கரனையும் ஊற விட்டு துரத்தினான். சங்கரனுடைய அம்மாவுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணவாரு காலடிகளுக்கு அத்தனை பிராமணாவும் ஒட்டுமொத்தமா எதிர்த்துல நின்று இருந்தா. யாருக்கு இல்ல, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. பக்தி பகவான் நாமஜம். சங்கரன் அவருடைய அம்மா கவால சகாயம் பண்ணலாமா, தெய்வம் விட்டு கொடுத்தான். ஒன்னும் கிடையாது. என்ன சம்ஸ்காரம் உண்டோ அதை பண்ணிட்டா. அத்தனையும் பண்ணபோது மது கோவிந்தம் மது கோவிந்தம் கோவிந்தம் மதம் மூடமதேதானே சொன்னான். அவ்வளவுதான். இதுதான் லோகம், இதுதான் லோகத்துடைய விஷயம். இது யதார்த்தம். நம்ம ஏத்துக்கிற மனசு வந்துடுதுன்னா ஜெயிச்சுட்டோம், இல்லைன்னா அழுதுட்டோம். அவ்வளவுதான். நீ ஏத்துனாலும் ஏத்துக்கலாம், நடக்க போறது நடந்துட்டுதான் இருக்க போறது. மழை காலத்துல மழை பெய்ய போறது, வெயில் காலத்துல வெயில் அடிக்க போறது. சரீரத்தை பிரார்த்திக்கிற மாதிரி யாரு வர போறது. இதை ஏத்துக்கு சரீர பகவத் சங்கல்பம் நாமஜபம் பண்ணுவோம் பக்தி பண்ணுவோம்னு ஏத்துக்கிட்டோம்னா மன சமாதானம். இல்லைன்னா மனசு போடு பராபராடு படுத்திட்டு உங்களதான். மனசை படுத்திக்காதீங்கோ வைகேவ மன ஆதத்துவ பகவான் கீதலட்சணம். மனசை என்கிட்ட கொடுத்து எதுதானே நடக்கணும், உனக்கு நல்ல லாபம் கிடைக்கட்டும் அப்பயும் மனசை என்கிட்ட கொடுத்து, பெரிய நஷ்டம் வரட்டும் மனசை என்கிட்ட கொடுத்து, பெரிய தீர்க்கத்துல இருக்கிய மனசை என்கிட்ட கொடுத்து, பெரிய தனமான இருக்கிய மனசை என்கிட்ட கொடுத்து, குஜேவர்கள்தான் இருந்தான். எதுவானா இருக்கட்டும் மனசை என்கிட்ட கொடுத்து. பெரிய அவமானம் திரௌபதி, அப்பொழுதும் மனசை கிருஷ்ணத்தை கொடுத்துட்டான். பெரிய கஷ்டம் வந்துடுது. துர்வாசனும் ஒரு கஷ்டம் வந்துடுது. அப்பொழுதும் மனசு கிருஷ்ணத்தை கொடுத்துட்டா. பெரிய நஷ்டம், 5 குழந்தைகள் இழந்துதான். அப்பொழுதும் பகவானத்தை மனசு கொடுத்துட்டா. இதுதான் கஷ்டமோ நஷ்டமோ தரித்திரமோ சரித்யாதியும் மனசு தெய்வத்தின் இடத்துல. பெரியா சொன்னா மகாராஜா சுவாமி திருநாள் மாதிரி அவர் வாழ்க்கையில வர பெரிய சுகம்னு ஒண்ணுமே கிடையாது. லௌகீகமான ஒரு பெரிய சுகம், வாழ்க்கையில பெருசா சாதிச்சுட்டாலும் இல்ல, ஆனா பக்தியில அவர் சாதிச்ச ஒரு சாதனையை பண்றதுக்கு ஆள் இல்லை. சத்தியமா மகாராஜா சுவாதித்திருநாள் முன்னாடியும் பத்மநாபதாசன் உண்டு, பின்னாடியும் பல பேர் உண்டு, ஆனா சுவாதித்திருநாள் அனுபவிச்ச பத்மநாபன் அனுபவிக்க மற்றவர்களுக்கு வரல. சத்தியம்தான், லௌகீகமான விஷயங்கள்ல பெருசா ஒன்றும் சாதிக்கல மகாராஜா சுவாதித்திருநாள், ஆனா பக்தியை அவர் அனுபவிச்ச பத்மநாபன் அந்திம காலத்துல கூட ஆச்சரியமா போத்தி கதவை திறந்து பார்த்த வழியர் காலம் பெரு அபிஷேகத்துக்காக கதவை திறக்கலாம்னு திறந்தா பகவான் சரணாரந்தத்துல பத்மநாபர் சரணாரந்தத்துல பத்மநாபதாசர் மகாராஜா சுவாதித்திருநாள் கைகூப்பி நின்றுக்கிறத பார்த்து பயந்து போயிட்டார். எப்படி ராஜா உள்ள வரலாம், எப்படி வந்தார் அப்படின்னு ராஜன் நிற்கார். அதுக்குள்ளதான் அரண்மனையிலேருந்து விஷயம் வந்து மகாராஜா சுவாதித்திருநாள் பரம மதிச்சுட்டார். கேட்ட உடனே பார்க்கிற அடுத்த க்ஷணம் அந்த ரூபம் அங்க மறைஞ்சு போயிருக்கு. அந்த மாதிரி வேற யாருக்கும் ஒரு பாக்கியம் கிடைக்கும். அத்தனை சிரேஷ்ட லௌகீகமான விஷயத்துடைய லாப நஷ்டங்களை பெருசா கணக்கு பண்ணாதீங்க. நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம், நீ இத்தனை வாட்டி கரண்ட் போச்சு, நீங்க என்ன பேசுனா நீ அஞ்சாறு வாட்டி கரண்ட் போச்சு என்னன்னு தெரியும், டெய்லி பண்ணுவானான்னு அடுத்த பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு அஞ்சு தடவை கரண்ட் கட்டாயி பத்து நிமிஷம் கேப் கரண்ட் போச்சுன்னா உடனே அதான் ஹாட் டாபிக். டிவியில் இந்தியாவில் ஒரு 35 degrees 45 degrees 55 degrees பாதுதானா, அதுதான் அன்னைக்கு ஹாட் டாபிக். சுனாமி வந்துருக்குன்னா அதுதான். இதே லௌகீகமான லாப நஷ்டங்கள் தான் பிடிச்சு, யார் வீட்டா தீ பிடிச்சுன்னா அதுக்கு அதே பிரிச்சு, யார் வீட்டா கொள்ளை வச்சுன்னா அதையே பேசிட்டு இருப்பா, யாரும் வந்து ஆப்பிள் அப்படினா அதையே பேசிட்டு இருப்பா, இவாள் குழம்பு முடியல அதையே பேசிட்டு இருப்பா, இதுதான் பேசிட்டு இருக்கு. இது அவசியம் இல்ல பகவத் தியானம். திரௌபதி ஜெயிச்சுட்டா, கிருஷ்ணனையே ஜெயிச்சுட்டா, பகவானே தோத்து போயிட்டா. அவருடைய பக்திக்கு முன்னாடி தெய்வம் தோத்து போச்சு, தெய்வத்தை தோக்கடிக்க சத்தியமா தெய்வத்தை தோக்கடிக்கலாமா அப்படின்னா தெய்வம் அதைத்தான் எதிர்பார்க்கிறது. என் ஜனங்கள் என் பக்தர்கள் என்ன ஜெயிக்கணும், அவளுக்கு நான் கடன்பட்டவா இருக்கணும்னு தான் தெய்வம் ஆசைப்படுறது. அதுல திரௌபதி பகவான் கிருஷ்ணனையே தனக்கு கடன்காரனா மாத்திட்டான். பகவான் அசந்து வழிட்டான், ஆச்சரியமா எல்லாம் முடிஞ்சது, அந்திம சம்ஸ்காரம் எல்லாம் முடிஞ்சது. சரி துவாரகா களம்பரே அப்படின்னு திரௌபதி யுதிஷ்டர் அர்ஜுனன் பீமன் நகுல சகாதேவர்கள் குந்தி உத்தரை எல்லாரும் பார்த்தாள். சுபத்ராவ என்ன கிருஷ்ணா போனமா, என்ன அவசரம், அதுக்குள்ள போகணுமா, இப்பதானே வந்து பகவான் சிரிக்க ரொம்ப நாளாச்சு வந்து துவாரகா ஜனங்கள் எல்லாம் பாவம், எல்லாம் அங்கேயே உட்கார்ந்து கிடக்கிறதுகள், எல்லாம் எனக்காக ஏங்கிட்டு கிடக்கிறதுகள், அதனால களம்பனம் அப்படின்னுட்டான். உடனே எல்லாரும் வேற வழி இல்லாம பிரியா விடையும் ஒன்று கொடுக்கலாம். கிருஷ்ணாவை களம்பரியா, நீ இருக்கிற வரைக்கும் இந்த பூமி நன்னா இருந்ததுதான், நீ போனதுக்கு அப்புறம் என்னதான் சுகம் இருக்கு. எல்லாருக்கும் குருஷேத்திர யுத்தத்துல நிறைய பேர் நிறைய நஷ்டம், எத்தனையோ ஸ்திரீகள்லாம் பர்த்தாக்களை இழந்துட்டா, ராஜ்யத்துல எவ்வளவோ கஷ்டங்கள், எத்தனைய பேர் குழந்தை இழந்துட்டா, இத்தனையும் தாண்டி எல்லாரும் ஒரு சந்தோஷம் இருந்தா, சந்தோஷத்தை தொலைச்சிட்டு இருந்தான்னா காரணம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். இப்ப அந்த ஆனந்தத்துக்கு அஸ்திவாரமான வஸ்து கிளம்புறேன் அப்படி கிளம்பிடுத்தான். ஆனா அஸ்திவாரப்புற ஜனங்களுக்கு அனுப்புறதுக்கு மனசு இல்லை. என்னடா அது கிளம்புறானே 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 அப்படின்னு பார்த்தா குந்தி பார்த்தா துக்கமெல்லாம் முடிஞ்சு விடுது, அதனாலதான் கிளம்புறான். இப்போதான் பார்த்து ஒரு பிராரதுருப்பமா ஒரு துக்கம் வரப்படாதான் வந்தா தேவையே நினைச்சுட்டான். ஏன்னா துக்கம் இருக்கிறவரையும் கிருஷ்ணன் கூட இருந்தான். இப்ப துக்கம் இல்லைன்னா இனிமேல் நான் இந்த என்ன பண்றது, கரண்ட் இல்லைன்னா இன்வெர்டருக்கு வேலை, கரண்ட் வந்துருந்தா இன்வெர்டர் பத்தி யாரை கவலைப்படணும், அவ்வளவுதான். இந்த மாதிரி துக்கம் இருந்ததுன்னா கிருஷ்ணனை பத்தி யோசனை பண்ணணும். துக்கமே இல்லைன்னா கிருஷ்ண ஸ்மரணம் தான் வராது, இங்க போகலாமா அங்க போகலாமா அடுத்த வாகனத்தை பத்தி பேசிட்டு இருக்கலாமான்னு தோணும். பாதாவளம் குந்தி துக்கம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, கண்ணன் கிளம்பனா, இப்ப ஏதான ஒரு பிராரப்தம் ஏதான ஒரு புண்ணியம் துக்க ரூபமா வராதோ அப்படின்னு நினைச்சுட்டாள். பகவான் அப்பதான் ரதத்தை ஏறி உட்கார்ந்து இருக்கார். உத்தரவர் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கார். உத்தரவர் ஆச்சரியமா கூட இருக்கார் பகவானோட. கிளம்பலாம் கிளம்பலாம் இது உத்தரவா கிளம்பலாம் இது கிளம்பலாம் உத்தரவர் பார்த்தார். ஏதோ கணக்கு விட்டு உட்கார்ந்து இருக்க பயிர கலம்பரன் பேர் வழி எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி ரதத்துல உட்கார்ந்து நிக்க வழிய ஏதோ ஒரு சங்கல்பத்தர் எனக்கு தெரிஞ்சு இப்ப கிளம்ப போறதே கிடையாதுன்னு பகவான் சொல்லிட்டான். ஏன் உத்தரவா, நான் தான் ஏறி உட்கார்ந்து விட்டேன், சத்தியமா நான் கிளம்ப போறேன், கவலையே படாதுன்னு உத்தரவர். எனக்கு ஒரு கவலையும் இல்லைடாப்பா, நீ துவாரகையில இருந்தா உன் கூட இருக்க போறேன், ஒரு கால நீ அஸ்திவாபுரத்தே இருந்துட்டா உன் கூட இருக்க போறேன், எனக்கு என்ன கவலை, உன் கூட இருந்தா எனக்கு அது போதும், ஆனா எனக்கு என்னமோ தோன்றது ஒன்றதையும் கிளம்ப தயாரா இல்லைன்னு. சத்தியமாதிரிதான் பகவானுக்கு இப்ப கிளம்புற ஆசை இல்லை, இருந்தாலும் கிளம்புறேன் 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 கிளம்புறேன். அவளுக்கு ஒரு சத்தையை கொடுக்கணுமா, இந்த சத்தையை கொடுத்தாதான் அவளுக்கு எல்லாம் பகவான் நம்பிக்கை வருமானா, திரும்ப திரும்ப ஏதோ விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கலாம். கிளம்புறேன்னா அவரை எல்லாருக்கும் அப்படியே கிருஷ்ண தியானம்னு ஒண்ணு வந்துடுறதா நித்தியம் அதே பத்மநாபர்தான். ஆனாலும் பெருசா ஸ்மரணம் வருது. ஆறு மாசத்துக்கு ஆறாட்டு அப்படின்னு உடனே கிடையாது. பத்மநாபர் வாகனம் இன்னைக்கு அந்த வாகனம் பாகனம் இந்த வாகனம் இந்த வாகனம் கமல வாகனம் உருவம் ஓடு கூட்டம் அன்னைக்கு ஊர்ல இருக்கா வெளியூர் இருக்காலும் கூட ஓடி வந்துருவோம். அது ஆறாட்டு அப்படின்னு இன்னைக்குதான் காத்தால வந்தேன் நாளைக்கு ஊருக்கு போறேன் ஏதோ ஒரு காரணம் வச்சு பகவான் எல்லாரையும் விடுக்கிறாரே அது போல ஊர் கிளம்பலேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாவம் காட்டிட்டு இருக்கான் பகவான். கிளம்பமாக நினைச்சிருந்தா திடீர்னு கிளம்புவான், கிளம்பான் கிளம்ப மாட்டான். பிருந்தாவனத்தை விட்டு கிளம்பவே மாட்டான்னு கோபிகைகள் யசோத நந்தகோபால தீர்மானமா முடிவு பண்ணிட்டான். அப்பதான் திடீர்னு அடுத்த நாள் காலகட்டத்தில் கிளம்பி போயிடுச்சு. இப்ப கிளம்ப போறானே எல்லாரும் கை கூப்பி நின்னா உத்தவ ரொம்ப சாதாரணமா இருக்கா. என்ன கிருஷ்ணா என்ன உத்தவா இல்ல வேணா பட்டி படிக்கலாம் உள்ள வச்சுட்டமா இல்ல வேண்டாம் வேண்டாம் கிளம்பிடலாம் கிளம்பின ஊரு கிளம்பின பிறகெல்லாம் நிக்கப்படாது அப்படியா அது மத்தவா கிருஷ்ணா உனக்கு அப்படி இல்லை அப்படின்னு ரகசியமா அவெல்லாம் பேசிட்டு இருக்க ஓடி வந்தா குந்தியுடைய பிரார்த்தனைக்கே தாமாரிய வேகமா ஓடி வந்தா உத்தர பிரபோடி கத்தின பாதி பாதி மகாயோகின்னு தேவ தேவ ஜகத்பதே நாணியம் தொத்தபயம் அஷேயத்திர மிருத்யு பரஸ்பரம் பாதி பாதி மகாயோகின்னு தேவதேவ ஜகத்பதே நாணியம் தொத்தபயம் அஷேயத்திர மிருத்யு பரஸ்பரம்னு ஓடி வந்தா கிருஷ்ண சரணாரந்தத்துக்கு ஓடி வந்தா. அவருடைய கத்தின உடனே குந்தி மகா பிரசன்னார். ஏதோ கஷ்டம் வந்துருதா ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருது கிருஷ்ணா கஷ்டம் வந்துருது இடி போகப்படாது அவாடா இந்த கஷ்டம்னு வந்தவுடனே குந்திக்கு அவ்வளவு சந்தோஷமா கிருஷ்ணன் போமாட்டா. ஏன்னா தன் ஒரு கஷ்டத்துல விட்டுட்டு போக மாட்டான். ஓடி வந்துட்டா பாகி பாகி காப்பாது காப்பாது ஓடி வர பாகி பாகி மகாயோகி அப்படிங்க ரொம்ப பாதிச்ச ஒரு ஸ்லோகம் பாகவதத்தில். சத்தியமா தாங்க முடியாத கஷ்டம் இருந்தா இந்த ஸ்லோகத்தான் அறியன் ஸ்மரிப்பேன். தாங்க முடியாத ஸ்லோகம்னு மனசு ஒரு விஷயம் சொல்லிடுதோ அப்படின்னா உடனே பாகி பாகி மகாயோகின்னு தேவதேவ சகத்பதே நாணியம் தவயம் பஷ்யேத்திர மிருத்யு பரஸ்பரம். சமயத்தை யாருமே நமக்கு சகாயம் இருக்க மாட்டார். சமயத்தை எல்லாமே நமக்கு பிரயோஜனம் இல்லாத அப்ப தெய்வத்தை தவிர அனுகிரகம் கிடையாது. சத்தியம் ஸ்வயம் அனுபவத்துல பல விஷயங்கள் இதை அனுபவிச்சுட்டு நான் சொல்லியிருக்கேன். ஆச்சரியம் அந்த உத்தரவு ஸ்லோகம் இருக்கு பாருங்க ரொம்ப விசேஷம். ஏன்னா பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம சில ஸ்துதி மட்டும்தான் விசேஷம் வச்சிருக்கோம். குந்தி ஸ்துதி, பீஷ்ம ஸ்துதி, துருவ ஸ்துதி, பிரஹலாத் ஸ்துதி, கோபிகா கீதம், பிரபல கீதம், ருத்ர கீதம், அயில கீதம், உத்தர கீதம், அவதூத கீதம், நம்மளா ஒரு முடிவு இதெல்லாம் பாகவதத்துல சிரேஷ்டம் புதைக்கணும். முதல் ஸ்லோக ஜென்மாதித்யிலேருந்து கடைசி ஸ்லோக நாமசங்கீதம் வச்சு சர்வபாபநாசன் ஒவ்வொரு ஸ்லோகமே விசேஷம் தான். நிஜமாலே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஸ்லோகமா வாழ்க்கை ஓடணும் சரியா அப்படிதான் அனுபவிக்கணும் பாகவதத்தை. ஒவ்வொரு ஸ்லோகம் ஒவ்வொரு நாளைக்கு அனுபவிச்சு பார்த்தே தான் பாகவதம் புரியும். சத்தியமா சத்தியம் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் அப்படின்னு அனுபவிச்சோம்னா ஒரு பாகவதம் முடியறதுக்கு 18,000 நாள் ஆகும். வருஷத்துக்கு 365 நாள். அதுல வேத நூல் பிராயம் 100 மனுஷரதா முழுவரேறும். 100 வருஷம் போனோம்னா 36,525 நாள். சரியா பார்த்தோம்னா ரெண்டு பாகவதம் முடியும் அவ்வளவுதான். சத்தியமா ரெண்டு பாகவதம் முடிஞ்சா அதுவே பெரிய காய். அது என்ன பிறகு ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் ஆரம்பிச்சா தான் சுகம். அப்படி நினைச்சு பாருங்க சுகமா இருக்கு. ரெண்டு பாகவதம் முடிச்சு கிளம்பிட்டே இருக்கலாம். ரெண்டே ரெண்டு பாகவதம் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் நினைச்சா அப்படி ஒரு பாகவதம் சொன்ன ரொம்ப கஷ்டமானா கிடைக்க மாட்டான். ஸ்லோகம் அவன் கிடைக்க மாட்டான். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் அது வியாக்கியம் 18,000 அதையும் ஓட்டணும். இது அடுத்த ஒரு பாகவதம் முடிச்சு அடுத்த எல்லாம் கிடைச்சா அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான் பாகவதத்துடைய ஒவ்வொரு பிரவேற்ற ஸ்லோகம் அதி விசேஷம். ஆமா அல்ல ஒரு அகம்பாவம் இருக்குதான் சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் விசேஷம். பிரகலா சுதிதா விசேஷம், அதுவ சுதிதா சிரேஷம் அப்படி கிடையாது. எல்லாமே சிரேஷ்டம் தான். சம்பேத திருஷ்யதே அப்படின்னு சொல்றது சிரேஷ்டமா தான் இருக்கு. அதே சம்பேத திருஷ்யதே அப்படின்னு பிரகலாங்கிறது சிரேஷ்டமா தான் இருக்கு. எது சிரேஷ்டம் என்ன சொல்லுங்க. எல்லாமே அதி அற்புதமா இருக்கு. அதனாலதான் விசேஷமா சொல்றாரு. பில்டர் பண்ணிட மாட்டா சுடுமுறைகள் அனாவசியமா அப்ப எழுதி வச்சுக்க வேண்டாம். இந்த சோதனை எல்லாம் வேண்டாம் 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 வேண்டாம். அவரா பில்டர் பண்ணி சொல்லிக்க மாட்டாங்க. எழுதி சுவாத்த திருவா சுவாத்தான் வேணுமாண்ணா அவவேத விஷயங்கள் கூட சத்தான விஷயம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களா ஒரு முடிவு பண்ணி இதெல்லாம் சிரேஷ்டம், ஏதோ காய்கறி கடைக்கு போக இந்த காய்கறி நல்லது, இது உடம்புக்காக நல்லா முடிவு பண்ணும். கோவில்லையோ பக்தி விஷயத்திலேயோ பாகவத விஷயத்திலேயோ ராமாயண விஷயத்திலயோ இதெல்லாம் விசேஷம் இதெல்லாம் சிரேஷ்டம்னு முடிவு பண்ற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. சர்வத்தையும் பூரணமா அனுபவிக்கும், பூரணமா அனுபவிக்கும், பூரணமா அனுபவிக்கும். சமையல பிரயோஜனமே நான் கூட தங்க சீரியல்லாம் டிவியில பார்த்துட்டு இருப்பார். அதுக்கெல்லாம் கூட ஒரு பிராதாரியம் இருக்குன்னா பாகவதத்தில் ஒவ்வொரு ஸ்லோகம் ஒவ்வொருத்தர் பேசுறதுமே சர்வசிரேஷ்டம் தான். ஓடி வரா உத்தர பாதி பாதி மகாயோகிந்து தேவதேவ ஜெகத்பதே ஜெகத்பதே தேவதேவா ரட்சிக்கணும். ஒவ்வொரு தடவையும் பத்மநாபர் கோவில் ஏறணும்னா வச்சக்கல் மண்டபத்தில் இருக்கிற யாராவது பத்மநாபா ரட்சிக்கணும் ரட்சிக்கணும் ரட்சிக்கணும்னு வா. ஒவ்வொரு தடவை இதான் ஞாபகம், பாதி பாதி மகாயோகிந்து தேவதேவ ஜெகத்பதே நாகியம் தத்தபயம் பச்சேத்திரம் மிருத்யு பரத்பரம். நிறைய பேர் அதையும் பார்த்து நிறைய பெரிய கூப்பிட்டு கதருவா பத்மநாபா பத்மநாபா அம்மி பொழுது எப்படி நடந்து போறாரு பயத்துல பத்மநாபா ரட்சிக்கணும் அப்படின்னு வந்து அவர் பெரிய ஸ்லோகம் தெரியாது. பத்மநாபா ரட்சிக்கணும் பத்மநாபா ரட்சிக்கணும் அப்படியே கதறி கதறி எழுதும்போதுதான் அப்படின்னு பார்த்துட்டு ஒவ்வொரு தடவையும் உத்தரவுதான் ஞாபகம் வருது. கதறிட்டு ஓடி வரா கர்ப்பவதி நரமாச கர்ப்பிணி ஓடி வரா விழுந்தடிச்சுன்னு மூச்சடைக்க ஓடி வரா பாதி பாதி மகா யோகிந்த தேவ தேவா ஜெகத்பதே தேவாதி தேவா ஏ ஜகத்பதே பாதி பாதி மகாயோகின் தேவதேவ ஜகத்பதே நான் அபயம் வச்சவர் யாரா அபயம் எனக்கு யார் அபயம் சொல்லி யாரும் இல்ல பஷ்யே எத்திர மிருத்யு பரஸ்பரம் இதெல்லாம் விரோதிடா சன்னா நான் உன்ன விரோதியா நினைச்சாலும் நீ என்ன விரோதியா நினைக்க மாட்டே அப்படி ஒருத்தனா பஷ்யே எத்திர மிருத்யு பரஸ்பரம். ஒருவேளை நமக்கு ஏதான துக்கம் வந்துடுத்து நினைச்சது நடக்கிறதுன்னா பகவானே விரோதியா பார்ப்போம், அப்ப கூட தெய்வம் நம்மள விரோதியா பார்க்காது. நமக்கே புத்தி மாறி போய் தெய்வம் இல்லேன்னு நாஸ்திகவாதம் பேசினா கூட தெய்வம் நம்மள அவன் குழந்தையா தான் பார்க்கும். அதனால அவன் ஒருத்தன் தான் அபயம், மத்தவால அபயம் இல்லை மத்தவால பயம். விதவிதமா பயமுறுத்துறா சின்ன வயதுலேருந்து கிளம்பி மூச்சடங்க வரைக்கும் அவள் பங்குக்கு பயமுறுத்துறா. அவனால் நாண்யம் சத்தபயம் பஷ்யே எத்திர மிருத்யு பரஸ்பரம் எல்லாமே விரோதிகா கண்ணா சத்தியம். அவர் சொன்னது சத்தியம் தான். குருஷேத்திர யுத்தத்தை பார்த்துட்டுதான் இப்படியும் பேசியிருக்காரு. பீஷ்மபிதாமகருக்கு பாண்டவர்கள் ரொம்ப பிடிக்கும், ஆனா ரெண்டு பேரும் விரோதியாக சண்டை போட்டா. கர்ணன் ஸ்வயம் பஞ்சு பாண்டவாருடைய அண்ணன் தான், ஆனாலும் பெரிய சண்டை நடந்தது. பெரியப்பா பிள்ளைகள் சித்தப்பா பிள்ளைகள் தான் துரியோகநாதிகளும் பாண்டவாலும், ஆனா பெரிய சண்டை தான். பெரிய சண்டதானே பஷ்யேத்திரம் மிருத்யு பரஸ்பரம் கிருஷ்ணா காபாது புத்தவர் பார்த்தார் கிருஷ்ணன். உனக்கு காரணம் கிடைச்சுடுத்துறா போக வேண்டிய அவசியம் இல்லைன்னுட்டான். உடனே பாண்டவாள் அப்படி கையில் அப்படி கட்டி எடுத்தால் யார் யார் உத்தர கவலைப்படாம வாங்க இருக்கோம் அப்படின்னா திரும்பி பார்த்தா அவாசினாரு அஞ்சு அஸ்திரம் ஓடி இருந்தது. நான் காபாதே கிளம்புறேன் பாண்டவாள் என்னதான் கேளுங்கோ கொஞ்சம் புத்தி மந்தம்தான். ஆனா அதனாலே கிருஷ்ணானுகிரகம் இந்த அர்ஜுனனுக்கு எவ்வளவோ கேட்டாச்சு விஸ்வரூபம்லாம் பார்த்தா தானாலும் நான் காப்பாற்றே விகத்தி உறுதி நானும் புத்திர சிரிச்ச உங்க பின்னாடியே உங்களை முதல்ல காப்பாற்றி வெளியே பாருங்க. அஞ்சு பேரும் என்ன காப்பாற்றுகின்றாளா என்ன கூட காப்பாற்றினாலும் பரவாயில்ல, என் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய ஒரு அத்தனை வந்து தகிக்கிறது கர்ப்பத்துக்குள்ள வந்து எனக்கு தெரியறதுடா கிருஷ்ணா கர்ப்பத்துக்குள்ள ஒரு அத்தனம் உள்ள நுழைஞ்சு கொடுத்தாள் கர்ப்பத்துக்குள்ள அவ யோனி வழியா நுழைஞ்சது கர்ப்பத்தை அப்படி தகிக்கணும் அதுல குழந்தை துடிக்கணும் நிஜமாவே ரொம்ப கஷ்டம். குழந்தை சாதாரணமா அப்படி கொஞ்சம் அசைஞ்சாலோ வதச்சாலோ அம்மாவுக்கு தெரியும் சார், உள்ள கொதிக்கிறது நிறைய நெருப்பு கற்கிறது அந்த அக்னி பிரவாகத்துல இந்த குழந்தை அப்படி நெல்லியறது. இந்த சமயம் அந்த புழுங்கள்லாம் ஒரு நெருப்பு பக்கத்தில் வச்சுன்னு அப்படி துடிக்கும். இந்த மாதிரி குழந்தை உள்ள அப்படி எப்படி பரண்டு பரண்டு எப்படியா தன்னை காப்பாத்தியம் நினைக்கிறது ஆனா முடியல. இவருக்கு எப்படியாவது காப்பாற்றணும்னு இருக்கு, கர்ப்பம் இருக்கு, உள்ள குழந்தை இருக்குன்னு தெரியுது, ஆனா கர்ப்பத்துக்குள்ள போய் தன் குழந்தைய காப்பாற்ற முடியும். அவ்வளவுதான், தன் கர்ப்பம் தான் தன் குழந்தை தான் 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 சுமக்கிறா அதனுடைய கஷ்டம் முடியாது. ஆனால் ரட்சிக்கக்கூடிய பலம் எல்லாம் அசக்த கூட்டம் நல்லா ஞாபகம் அசக்த கூட்டம். அந்த குழந்தைய காப்பாதியே கிருஷ்ணா, ஒரு அஸ்திரம் வந்து என் குழந்தைய கொண்டு போடுறாப்பா, அந்த அஸ்திரம் என்ன தகிச்சு இருக்குன்னா பரவாயில்ல, என் குழந்தைய காப்பாத்து காப்பாத்து. பாண்டவால நாய ராபாதம் கிளம்பின அவாயை தொடக்கின்ற அஞ்சு பிரம்மாஸ்திரம் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. திருநா காபாது வரலாம் அது பார்த்தாலாம் இந்த பச்சேத்திரம் மிருத்யுகம் பரஸ்பரம் ஏ உத்தர ஆத்துக்கு அந்த மார்பு இப்படிதான் பேசப்படாது. நாங்க இருக்கும்போது இப்படிதான் சொல்லப்படாது. சொன்னது எல்லாம் போய் கண்ணு டிஸ்டர்ப் பண்றது சில பேர் ஆரம்பிப்பார். எல்லாருமே பகவான் டிஸ்டர்ப் பண்ணப்படாது. என்ன பார்த்தாலும் பகவான் எல்லாம் கூப்பிடப்படாது. பகவான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கூட்டாள் கூட்டம் வேற வழியே கிடையாது. அவன் ஒரு தன்தான் கதி அவனுக்கு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. யாரை கூட மாட்டானது எங்கே அறிஞ்சு இருக்கான். மற்றவாள்லாம் ஏண்டா கூப்பிடுறான்னு கஷ்டப்படும். உடனே அழகா அவங்க அத்தனை பேர் அவருக்கு சமாதானம் சொல்றதை எழுந்திருக்கா எங்களையும் காப்பாத்திடுறா. இப்பதான் குருஷேத்திர யுத்தம் முடிஞ்சிருக்கு. இப்பதான் எல்லாரும் ஜெயிச்சு நெஞ்சு நமத்து நிக்கிறார். ஆனா அப்பொழுது கூட தன்னை ரட்சிக்க பலம் இல்லாத கூட்டம் தான் பாண்டவ கூட்டம். அவ்வளவுதான் அந்த பாண்டவெல்லாம் அப்படியே நடுங்கிறா. பீமன் அவ்வளவு பெரியவன்றான். அர்ஜுன் அத்திர வசத்தி யுதிஷ்டன் அவ்வளவு சகதேவர்களும் அவ்வளவு சிரேஷ்டன். ஆனா இப்ப அவளை காப்பாத்திக்கிறது அவளால முடியுது. குந்தி அத்தனையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். பிள்ளைங்க வந்தான் காப்பாத்தணும், வேற பிள்ளைங்க வந்தான் காப்பாற்றணும், இவன் தான் காப்பாற்றும் ஆனு பார்த்து அவ கையை கூப்பிட்டா. கிருஷ்ணா போக மாட்டா இருப்பா எனக்கு தெரியும். நீ கிளம்ப மாட்டாடா விபத்து வந்துடுச்சு அப்படின்னு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கா. பகவான் பார்த்தான் ஆச்சரியமா தன்னுடைய சக்கராயுத்தை கொண்டு பஞ்சபாண்டவாவை ரட்சிச்சுட்டான். அவள் ரட்சிச்சுட்டே இருந்தா அதே சமயத்துல ஒரு குட்டி கிச்சா ரூபத்தை எடுத்திருந்தா. நீ அதோ எதமத்தியா வித்துல்லே கேபாஸ்வரா அஷ்டதிஷ்டதசாங்குளம்னு சொல்றமே அந்த மாதிரி ஆச்சரியமா ஒரு குட்டி கிருஷ்ணமூர்த்தி. சோட உங்களுக்கு எப்படி புரியணும்னு சொல்லணும்னா பத்மநாபர் 18 அடி படுத்துட்டு இருக்கார். அந்த மாதிரி ஒரு கிருஷ்ணன் ரதத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். அதே பத்மநாப சந்நிதியில சின்னதாக ஒரு பத்மநாபர் நித்தியம் அபிஷேக மூர்த்தி தூண்டு அவருடைய மூர்த்தி முன்னாடி பார்த்தா தேடி கண்டுபிடிக்கிறது. கை எங்க, கால் எங்க, முகம் எங்க, கண் எங்க, மூக்கு எங்க, இவருக்கே முகம் கண் மூக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு சொர்ண மூர்த்தி அதுல அல்லதாக தலையை வச்சுட்டு போவா போதுமா தலை செய்து இருக்கு. அது இன்னும் புரியவே புரியாது. அந்த மாதிரி ஒரு குட்டி கிச்சா ரூபத்தை எடுத்து இந்த உத்தர கர்ப்பத்துக்குள்ள தெய்வம் நுழைஞ்சு உத்தர கர்ப்பத்துக்குள்ள ஒரு கிருஷ்ணன் ஆதல் மகிழ்ச்சான் சத்தியம். உத்தர உடனே அப்படியே செலுத்து போயிட்டாலும் அது வரைக்கும் பயத்துல அழுதுன்றது ஆனந்தமா இருந்தா அவ கையை தண்ணி நாமகம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். பாண்டவர்கள்லாம் ஒன்னும் புரியல. நம்ம அவளுக்கு தெரியல கர்ப்பத்துக்குள்ள என்ன நடக்கிறதுன்னு அவளுக்கு புரியல. அவன் என்ன சொல்றாவோ இந்த அபாண்டடி அத்தரத்துடைய பலம் குறைஞ்சு விடுத்து போல இருக்கு. அதனால உத்தர ஆனந்தமா இருக்கான். உள்ளுக்குள்ள கிருஷ்ணன் நுழைஞ்சுட்டான். அந்த நுழைஞ்ச கிருஷ்ணன உத்தர பார்த்துட்டா அவளுக்கு ரொம்ப குஷி. தேவகி கர்ப்பத்துல கிருஷ்ணனை சுமந்தா 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 சுமந்தான் கேட்டு 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 என் கர்ப்பத்துள்ளே உனக்கு வரமாட்டியா வேல அப்படின்னு கேட்டுட்டா. கீழ் எதிர்ச்சையா கேட்டதுக்கு இப்ப அவ பிள்ளைய காப்பாத்துறேன் பேர் வழி இது உள்ள நுழைஞ்சு சத்தியம். நிஜமாவே உத்தர மாதிரி ஒரு அனுபவத்தை எந்த அம்மாவும் கேட்கறது இல்லை. இலக்கிய ரகசியத்தை சொல்றேன்னா எத்தனையோ பேர் கர்ப்பவதிகள் ஆகிறா. ஏ பயல கர்ப்பத்துள்ள வந்து உக்காந்து போடா என் குழந்தையோட நீ வாடா கிச்சான்னு கூப்பிடறது யாரும் இல்லை. என் குழந்தையும் குழந்தையும் குழந்தைன்னு சுவாதீனம் பாராட்டம். கர்ப்பத்திலேயே குழந்தைக்கு கிருஷ்ணனை கொடுத்தவள்ல உத்தரையும் ஒருத்தி பிரகலாதுடைய அம்மா கொடுத்தா, கர்ப்பஸ்ரீமான் மகாராஜா சுவாதித்தனாருடைய அம்மா கொடுத்தா. இந்த மாதிரி உத்தர கர்ப்பத்துக்குள்ள தன் பிள்ளைக்கு கிருஷ்ணனை கொடுத்தனா. இப்படி ஒரு மாதா நிஜமாவே அவள மாதிரி ஒரு அம்மா இருந்துட்டா அப்படின்னா குழந்தைகளும் பிறந்தவங்க உபன்யாசம் பண்ணாரு கிருஷ்ணலீலாவே. எல்லாம் பாகவதே பிரத்யட்சம் அனுபவிச்சு உள்ளுக்குள்ள ஒரு குட்டி கிருஷ்ணன் தேவையான இருக்கிற குழந்தை நல்லா நரமாசம் படக்கிற சக்தியில தான் இருக்குது. இப்படி முடிச்சு முடிச்சு பார்க்கற அழகா இருக்காரு யார் இவர் ஐ. அப்பதான் அந்த ஞானின்னு சொல்றாரு. சுகபிரமே பார்த்தோம்னா ஒரு இடத்த ஞானின்னு சொல்றாரு. இந்த கர்ப்பத்தில் இருக்க குழந்தைய கபிலர் சொல்றார் வெளிநாட்டுக்கு தெரியவர் அந்த மாதிரி அந்த ஞானி வாழ்ற ஐ கிச்சா அழகா இருக்காரு. கண்ணு சேப்பா இருக்கு, கை சேப்பா இருக்கு, கால் சிவப்பா இருக்கு, வாய் சிவப்பா இருக்கு. பார்த்தா கையில அவர் கதையை வச்சுட்டு இருக்கார். கௌமோதகின் கதை அதுக்கு வேகமா அப்படி சுத்தான பகவான் அபாண்டவிய அத்திரம் அப்படியே அந்த குழந்தைய சுத்தி அப்படியே நெருப்பு குழம்பா அப்படி கொட்டின்னு இருக்கு. அது அப்படி வருத்தெடுத்து இருக்கு. அதுல அந்த கதையை வச்சு பகவான் வேகமா சுத்தான். இந்த சுத்த வேகத்தை பார்த்தா கையில சக்கர வச்சுருக்க மாதிரி இருக்கும். கை சுத்தவே தெரியும். கை வச்சு அப்படியே சுத்தாங்க. இந்த கலரி எல்லாம் சுத்துவாங்க. இந்த கம்பு தான் சுத்தம். அப்படியே கை வச்சு அப்படியே சுத்துவோம். இந்த கை ஆடாது, நேரம் அப்படியே ஆடும். அந்த மாதிரி கையில கதை வச்சு சுத்தரான சுத்தர பாதிக்கும்போது சக்கராயுதம் மாதிரி இருக்கான். சக்கராயுதம் போலவே இருக்கான் பல பேர் சக்கராயுதம் 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 சுதர்சன சக்கரத்தை கொண்டு பாண்டவால் ரஷிச்சான். கௌமோதகின்னு கதையை கொண்டுதான் சுத்தி ரபாந்தவி அஸ்திரத்தை பகவான் சண்ட போதும். சத்தியம் சத்தியம் நமக்கு எல்லா விதமான துக்கத்தையும் சண்டை போட்டு ஜெயிக்க வைக்கக்கூடிய பலம் பகவான் யாருக்கும் கிடையாது. நல்ல சண்டை போட்டு சண்டை போட ரமாண்டவி அஸ்திரத்தை வதம் பண்ணி முடிச்சுட்டான். பாதுகாக குழந்தை தலையில் விழுந்துட்டான் சமத்தார். என்ன இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, நீ குழந்தை அப்படி பார்க்கறத சொல்றாரே ஆறு பார்க்கற ஆசியோன்னு அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ. பிரபோ எங்க போறேன் வெளில போறேன்டா, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் உன் உள்ளுக்குள்ளேயே இருக்கேன்டா புரியா. ஆமா பிரபோ திரும்ப அப்படி உங்க அனுபவிக்கிறது, நீ வர வரைக்கும் நான் இருக்குமா வேண்டாம் நான் கலந்துடுவேன் அப்படியா பிரபோ. அப்ப என்ன பண்றது வந்து கதை சொல்லுவாங்க கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வெளில வந்துட்டான். உள்ளுக்குள்ளேயே அனுகிரகம் பண்ணியாச்சு. பின்னாடி இந்த குழந்தை பாகவத சப்தாகம் கேட்கறதுக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு அனுகிரகம். இந்த உட்காந்து சப்தாகம் கேட்டு இருக்கேன்னா எப்பயோ கிடைச்ச அனுகிரகம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சப்தாகத்துல உட்காந்து பாகவத விஷயம் கேட்கறதெல்லாம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல பகவான் உங்களை பார்த்து பண்ண கிருபா கடாட்சம் இன்னைக்கு பாகவதம் கேட்டேன். உங்க பலம் இல்ல, உங்க பிரயத்தனம் இல்லை, ஏதோ ஒரு ஜென்மாவ யாருடைய அம்மாவுடைய ஏதோ ஒரு அம்மாவுடைய கர்ப்பத்துல இருந்திருப்ப, அந்த அம்மா எதிர்ச்சியா எங்கேயாவது பாக சப்தாகம் கேட்டிருப்பா, அப்ப கர்ப்பத்துல இருந்து கேட்டுட்டு அந்த பலம் இந்த சப்தாகத்துல உட்காந்து. உங்க பலம் இல்ல, பகவானுடைய கிருபா கடாட்சம் இங்க பிடிச்சு கொண்டு வந்து உங்களை உட்கார வச்சிருக்க ஆச்சரியமா. அவ்வளவு சிரேஷ்டம் அந்த குழந்தைய பகவான் காப்பாத்தி கொடுத்துட்டான். பாண்டவாளையும் ரட்சிச்சுட்டான். குந்தி பார்த்தா கைய கூப்பிண்டா, கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. கிருஷ்ணா என்னடா சொல்றது, உனக்கு நமஸ்காரம், வேற ஒண்ணு சொல்ற எனக்கு தெரியாது. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய சே கிருஷ்ணா ஹே வாசுதேவாய தேவகி நந்தனா ஹே நந்த கோபகுமாரா கோவிந்தா நமஸ்காரம் நமஸ்காரம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. கிருஷ்ணா இவ்வளவு பெரிய காரியம்டா பண்ணிருக்கா, எனக்கு என்னடா தெரியும், அல்பஸ்திரீடா, பெரிய பெரிய ரிஷிகளே உன்னை பத்தி புரிஞ்சுக்க முடியலன்றார். பிரம்மதேவர் கூட உன்னை புரியலே அப்படின்றார். நான் என்னடா புரிஞ்சுக்க முடியும் சொல்லி ஏதோ வேஷம் போட்டுண்டு அண்ணாபிள்ளேன்னு ஒரு வேஷம் போட்டு வந்திருக்கா. ஏ கிருஷ்ணா நீதாண்டா எல்லாத்திலேருந்து எங்களை காப்பாத்தி இருக்கார். பேர் மட்டவன் தான் இவ்வளவு பெரிய ரட்சகன், ஆனாலும் யசோதாமாதா உரலோட கட்டி போடுறான்னு பயந்து அழுதி அதை நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கிற சிரிப்பு சிரிப்பா வருகிறா கிச்சா பேர. அந்த கிருஷ்ணனுக்கும் இந்த கிருஷ்ணன் எத்தனை வித்தியாசம் தான், அம்மா அடிக்க போறா உரலோட கட்ட போறான்னு கையெல்லாம் ஏங்கி இழச்சி அழுது அந்த கிருஷ்ணனா இவன். ஹே ரட்சகா, ஹே சர்வஜ்ஞா, ஏ சர்வோத்தமா, ஏ தேவதேவோத்தமா, ஏ தேவதா சார்வபௌமா, ஏ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா, ஒன்னும் தெரியாதுடா. இதுவரைக்கும் நீதான் காபாதி இருக்க, இனிமேலும் நீதான் காபாத போற. நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினி நம பங்கஜ நேத்ராய நம பங்கஜாங்கிரியே. கண்ணும் தாமரை, கையும் தாமரை, காலும் தாமரை, போட்டுருக்க மாலையும் தாமரை. ஹே கிருஷ்ணா பரமசுகம்தான் இது போதும்டா. எல்லா சமயத்தையும் கூட இருக்கு, திரௌபதி குழந்தைகளை இழந்த பொழுதும் கூட இருந்தார், புத்தகையுடைய குழந்தைய காப்பாத்தலையும் கூட இருந்தார். இந்த சமயத்துல கூட என் பிள்ளைகளை நீதானே காப்பாத்த, அவளா காப்பாத்தா, ஏதோ யுத்தம் பண்ணும் நாங்க ஜெயிச்சுட்டோம்னு யுதிஷ்டன் அர்ஜுனன் பீமன் தான் மாறு கட்டிக்கிறார். என்னத்த ஜெயிச்சு கழிச்சா, தன்னை காப்பாத்திக்கிறதுக்கே தெரியாதவாதானே பிரபு, இப்பயும் நீதாண்டா காப்பாத்தி கொடுத்திருக்காரு. இது போதுண்டா தன்னா, எவ்வளவு விபத்து, எத்தனை கஷ்டங்கள், எல்லாத்தையும் நீ கூட எடுத்துட்டியே. எனக்கு அதனால ஒன்னே ஒண்ணுக்கா கண்ணா, என்னத்த வேணும், நான் கேட்கற கருதியாரா கண்ணா, நிச்சயமா நீ கேட்டு நான் பரமாத்மாத்த எதை வேணா கேளு, அது ஊர் கிளம்புறது என்னதான கேட்கிறேன், குடுத்துட்டு போறேன் அப்படி. அதிபத சந்தனஹ சஸ்வதி பத்ர பத்ர ஜகத்குரு பவதக தர்ஷனம் யத்யாது அபுனர்பவ தர்ஷனம். கிருஷ்ணா கண்ணா, இந்த மாதிரி அப்பப்ப கஷ்டத்தை கொடுத்துட்டே என்ன, டெய்லி ஒரு நாளைக்கு 10-15 கூட ஒரு பரவாயில்ல, எப்பெல்லாம் முடியுமோ எப்படி எல்லாம் முடியுமோ. விபத்தக சஸ்வத் சஸ்வத் சாஸ்வதமா தத்ர தத்ர ஜகத்குரு அதனால எது வரைக்கும் எவ்வளவு குட்டி வந்தாலும் பரவாயில்ல, இன்னத்தையே காலம் பிடிச்சு விடுற போதுட்டாங்கண்ணா. ஆற்றல் ஒற்றுமை இல்லாமல் சண்டை போடுறால சந்தோஷம், நீ வந்து ஒற்றுமை பண்ணி வச்சிருவேடாங்கண்ணா. பக்கதாரு மனுஷன் சண்டை போடுறால கவலை இல்லை, நீ ஒரு வந்து காப்பாற்றுவேடா. ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுறாங்கண்ணா, கஷ்டப்பட்டு இல்லாத ஒரு ஜீவிதத்தை கொடுத்தா நினைச்சாலே அடிவத்தை கலக்கணும், மகிமா இருக்கு. இப்பத்தகாது சந்தன சஸ்வத் பத்திர பத்திர ஜெகத்குரு. ஏ ஜெகத்குரு, உங்கள்கிட்ட வேற எதுவும் கேட்கலடா, நிறைய கஷ்டத்தை கொடுறா கிருஷ்ணா. இந்த ஜீவன் விதவிதமான கஷ்டங்கள் அனுபவிச்சாதான் உன் காருண்யத்தை அனுபவிக்கும். பாபத்ரயமெல்லாம் ஒரு பெரியதா, ஆத்யாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் எல்லாம் கொடு கிருஷ்ணா. பகவான் கண்கள்ல கண்டி என்னத்த, நீ கஷ்டப்படலாம, எவ்வளவு கஷ்டப்பட்டுட்ட, எத்தனை பாடு எவ்வளவு வயசுலயே வைதவியத்தை அனுபவிச்சுட்டார். கூட இருக்கிறவாள் பந்துக்கள்லாம் சகாயம் பண்ணுவான்னு பார்த்தா அவனை படாத பாடுபடுத்துட்டார். குழந்தைகளை காப்பாற்று நீ பட்ட பாடு கொஞ்சமா நஞ்சமா, இந்த அஞ்சு பேருக்கு ஒரு பத்ரின்னு சொல்ல அதுவேற படாத பாடு. வயசான காலத்துல இந்த குழந்தைகளுடைய அஜ்ஞாத வாசம் மனவாசம் இதெல்லாம் வேற கேட்டு அவன் படுற பாட்டு நினைச்சது வருத்தப்பட்டு, இது நடுவுல குலதேவதை மருமகளுக்கு பெரிய அவமானம், அது தாண்டி ஒரு பெரிய சண்டை. இத்தனையும் தாண்டி நீ பெற்ற பிள்ள கர்ணன் அவனையும் இழந்துட்டு இவ்வளவு அடைஞ்ச பிறகும் என்னிடத்துல கஷ்டம் கேட்கிறீன், என்னை கரிச்சு கொட்டணும், எனக்கு சாபம் கொடுக்கணும்னு அவருக்கு தோணலையா அப்படின்னா, ஓடா கிருஷ்ணா இத்தனை கஷ்டம் வந்ததுனாலதான்டா நீ என் கூட இருந்த, இல்லைன்னா இருப்பியா சொல்லு. இப்ப துவாரையில ஒரு கஷ்டம் இல்ல, அவ கூட நீ இருக்கிய, நீ பாடு எங்களோட தானே இருக்க. அதனால விபத சந்துன சஸ்வது தத்ர தத்ர ஜகத்குரு பவத தர்ஷனம் யத்யாது அபுனர்பவ தர்ஷன். கஷ்டம் வந்ததுன்னா கிருஷ்ணா உன்னுடைய தரிசனம் கிடைக்கிறதா, அதுவே பரமசுகம். அதனால கிருஷ்ணா நிறைய கஷ்டத்தை கொடுன்னு எல்லாம் பிரார்த்திச்சிருந்து ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணி முடிச்சா, பண்ணி முடிச்சுட்டு போனவாரா கிருஷ்ணா, இப்பதானே காப்பாத்திருக்காய். கிளம்புற சமயத்துல ஒரு தடசம் வந்துடுச்சு, கிளம்பாதே, நீ கிளம்புறது தடசம் வந்துடுச்சு, இல்லாட்டே நான் முகூர்த்தம் எல்லாம் பார்த்தா கிளம்பியிருக்கேன், ஆனா இப்ப அதுக்குள்ள இவாளெல்லாம் காப்பாத்தி முடிக்கிறதுக்குள்ள அந்த முகூர்த்தம் முடிஞ்சுடுச்சுடா, இப்ப கிளம்பப்படாதுடா, நாளை சரியில்லடா, காலம் தம்பி போயிடுதுடா. பகவானுக்கு காலம் எல்லாம் அவசியமே கிடையாது, எப்பவானா இறங்கலாம், நேரம் காலம் எல்லாம் ஒண்ணு அவசியமே கிடையாது. படமையே பகவான் பார்த்தான், புத்தகம் அதுக்குள்ள இறங்கி பெட்டி படிக்கலாம் இருந்து கிளம்பிட்டாரு. இன்னும் உத்தவா இந்த உள்ள போலாம், இல்ல உத்தவா அப்பகிட்ட பேசிட்டு பேசிட்டே இருப்பா, கிளம்ப மாட்டேவா அப்படின்னு உள்ள போயிட்டா. திரௌபதி குந்தி உத்தர பஞ்சமாண்டவா எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாரும் விதவிதமா யுத்த விஷயங்கள் அதெல்லாம் பேசிட்டே இருக்கா, எதையோ பேசிட்டு இருக்கா. பகவான் சமயத்துல எல்லாம் கேட்டுக்கிறான், சமயத்துல அப்படியே உட்காந்து தலையாடிட்டு இருக்கான், ஆனா கண்ணு எங்கேயோ பார்த்துட்டு இருக்கு, மனசு எங்கேயோ ஓடிட்டு இருக்கு. ரெண்டு மூணு தடவை கவனிச்சுட்டா யுதிஷ்டர், உடனே ஒரு நாள் பகவான் துறைய தட்டின, என்ன கிருஷ்ணா துவாரகா மேல ஆசை ஜாஸ்தி வந்துடுச்சா, போய் தேவக்கு வசுதேவர் எல்லாம் பார்க்கணும்னு தோணி போயிடுச்சா, சத்யம் நன் அனிருத்தன் வாழெல்லாம் பார்த்து கொஞ்சம் தோணி போயிடுச்சா, ருக்மிணி சத்யபாமா எல்லாம் தேடுறாளா, இல்லாட்டி அங்க இருக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடுறாளா அப்படின்னு கிண்டலா பரிகாசமா இத்தனையும் சொன்னார். பகவான் திரும்பி அவரை பார்த்து பரிகாசமா தெரிவிச்சான், இவ இத்தனை பேர் என்ன தேடல, இவ இத்தனை பேரிடத்துல என் மனசுல இல்ல, பின்ன யாரிடத்துல இவ்வளவு தூரம் மனசு நமிச்சு நாங்க பேசுறது கூட காதல் விழாம இங்கேயோ தீவிர ஆலோசனை பண்றியே, அதிகாரப்பா யார் அந்த பக்தன், குந்தி தேவி திரௌபதி எங்களெல்லாம் மீறி பக்தி பண்ணக்கூடிய ஒரு பக்தன் உண்டோ அப்படின்னு ஒரு பாட பார்த்தான். உடனே பகவான் சிரிச்சுட்டு யுதிஷ்டரோட கையை பிடிச்சா இருக்க, இன்னும் கொஞ்ச நாள் இருப்பா, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு பக்தன் நானும் நினைச்சாலும் சம்பாதிக்க முடியாது முடியா. ஆமாம், யாரு ரொம்ப வயசானவர், ஓ ரொம்ப வயசானவரா, கூட யார் இருக்கா, பாவம் பாரியை கிடையாது, குழந்தைகள் கிடையாது, அநாத நான் தான் அவருக்கு நாதன், அவர்கள் யாரும் கிடையாது, தேவனே இருக்கார், அப்படியா தன் காரியத்தை தானே பாத்துக்கிறாரா, பாவம் படுத்த படுக்கையா இருக்க, எப்போதேட்டு படுத்த படுக்கையா இருக்கார். குருக்ஷேத்திர யுத்தம் ஆரம்பிச்சு ஒரு பத்து நாள்ல விழுந்தவர் தான், யாருக்கு இவ்வளவு ஜாட்சியான கொடுக்க வேண்டியிருக்கு, வேற யாரும் இல்ல, நம்ம பீஷ்ம பிதாமகர் தான் தலையை குனிஞ்சு விட்டாரா, யுதிஷ்டர் மறந்தே போயிடுது, பீஷ்மதாதான் ஒரு வஸ்து இருக்கிறது ஒரு சந்துவை மறந்து போயிடும், அத்தனை பேருக்கும் வயசாக வயசாக சரீரத்துல பிரயோஜனம் இல்லைன்னா யாரா இருந்தாலும் மறந்துடும், பஞ்சபாண்டவா வரைக்கும் இதான் கதி. அதனால பகவான் ஒருத்தன் தான் ஸ்மரணம், ஞாபகம் வச்சுக்கோங்க. வயசாக வயசாக இந்த சரீரத்துல கொஞ்சம் கொஞ்சமா பிரயோஜனம் குறைஞ்சிட்டு வர 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 ஒவ்வொருத்தரும் அப்படியே விட்டுடுவா. அந்த சமயத்துல தெய்வம் ஒண்ணுதான் நம்மள ஸ்மரிக்கும். அதனாலதான் கதறின பெரியாள் தீப்பெண்ணை வந்து நடியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியான சத்தியம். பஞ்ச பாண்டவா வரைக்கும் இதுதான் கதி. நன்னா யாபோச்சுக்கோங்க இத்தனைக்கும் பஞ்சபாண்டவா மேல அதிகம் இதாவது அத்தியம் அவ ஜெயிச்சுதான் சந்தோஷப்பட்ட முதல் ஜீவனே அவர் தான். ஆனா அவரை கொண்டு போய் அரண்மனையை வச்சுக்கணும்னு தோணலையா, அவருக்கு ஏதாவது பக்கத்துல ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் போட்டுல போகும்னு தோணலையா, இல்லன்னு சொன்னா குந்தி ஆவது சரி நான் போய் பீஷ்ம பிதாமர் கைங்கரியம் பண்றேன்னு தோணலையா. திரௌபதிக்காக தோணப்படாதா, இத்தனை பேருக்கு தோணும் ஒரு அர்ஜுனனுக்காக அவன் தானே அங்கு போனான் கீழே விழ வச்சான் தாத்தா வயசான தாத்தா குலபிருத்த பிதாமக சிம்மநாதம் ஜெய்ஹி குலபிருத்த பிதாமகன்னு பீஷ்ம பிதாமகர் தான் சிம்மநாதம் போல சங்கநாதம் முழங்கினாரு பகவத் கீதையில இருக்கு. அவ்வளவு சிரேஷ்டம் பீஷ்மர் கங்கா புத்திரன் ஆச்சரியமான அந்த பீஷ்ம பிதாமகர் அத்தனை பேரும் மறந்து போயிருக்கு, அத்தனை பேரும் அத்தினாபுரமே மறந்து போயிருக்கு. அம்புப்படுக்கல விழுந்து கிடக்கிறார். எல்லா இந்திரியங்களும் தோத்து போச்சு. மனசுன்ற ஒரு இந்திரியம் மட்டும் கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு இருக்கு. கண்ணெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பலம் குறைஞ்சு விட்டு, காது கேட்கிற சக்தி குறைஞ்சிட்டு வர்றது, உடம்புல இருக்கிற சக்தி எல்லாம் குறைஞ்சிட்டே வர்றது. இச்சா மிருத்தியோன்னு ஒரு அனுகிரகம் இல்லை, சாபம் அது வேற அவரை போட்டு படுத்துட்டு இருக்கு. பெரிய குருக்ஷேத்திரத்துல ஒரு பக்கம் ரத்த நாத்தம் அடிக்கிற அத்தனை பேரும் விழுந்து கிடக்கா, பிணம் எல்லாம் எத்தனையோ பேரை எரித்து போட்டிருக்கா, சிலதெல்லாம் எரிக்க முடியல. அதனால சபை துண்ட துண்டமா விழுந்திருக்குமே, ஒட்டுமொத்தமா அள்ளி அவாபா ஏதோ அந்திம சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டா, இருந்தாலும் அங்கங்க சதையெல்லாம் விழுந்து கிடக்கும், அதெல்லாம் ஈ இருப்பெல்லாம் முச்சுண்டு கிடக்கு. ஒரு பக்கம் நாய் நடிகெல்லாம் அலைய, இதுக்கு நடுவில் அந்த களம் மட்டும் தனியா படுத்துட்டு இருக்கு. ராத்திரி பகலாம் குருஷேத்திர யுத்தம் முடிஞ்சு இத்தனை நாள் ஆகி இவன் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லி அது வரைக்கும் அந்த கிழவர் படுத்துட்டு இருக்கா. ஒரு ட்ரிப்ஸ் ஏற்றுவோம் அதுக்கும் ஆள் கிடையாது, ஏதாவது ஜலம் விடுவோம் அதுக்கும் ஆள் கிடையாது, ஏதான சரி அவருக்கு வழி மறக்கிறது ஒரு நாலு வார்த்தை ஏதாவது பேசுவோம், ஓரத்து ஒரு சங்கீத கச்சேரி ஏற்பாடு பண்ணுவோம், ஒன்னும் இல்லை. தனியா விழுந்து கிடக்கு, பெற்ற கங்கையும் கூட நிக்கல, எந்த அஸ்தினாபுரத்துக்காக இவ்வளவு தூரம் படாதவாறு விட்டாரோ அதுவும் நிக்கல, அம்பு போட்ட அர்ஜுனனும் நிக்கல, யுதிஷ்டன் நிக்கல, திரௌபதி நிக்கல, இவரதானே பிடிச்சிட்டு தர்மத்தை எல்லாம் கேட்டார். ஆனா இவர் கீழே விழுந்த உடனேயே அவர் பக்கத்துல நிக்கணும்னு தோணலையா, யாருக்குமே தோணும் சரி இத்தனை பேருக்கு தான் தோணி தொலைகிறார். ஒரு மித்துராராவது வந்து பீஷ்ம தாதா பக்கத்துல நிக்கலாம வரப்படாதா, யாரும் இல்லாததான் அவர் தான் கஷேத்ராபம் எல்லாம் போயிட்டார். பெரிய ஞானிதான், பெரிய ஞானிதான், சரி பாவம் பீஷ்ம தாதா விழுந்துட்டா நமக்கு என்ன ஒரு காரியம் கிடையாத, பீஷ்மருக்கு அந்திம காலத்துல கைங்கரியம் பண்ணலாம்னு மித்ரனுக்கும் தோணல, எல்லாரும் திரஸ்கரிச்சுட்டாங்க கழவர். ஆனா தெய்வம் என்னமோ தள்ளி விட முடியல. பீஷ்ம பிதாமகர் அப்படின்னு ஆமா 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 பீஷ்ம 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 எல்லாம் பீஷ்மதாதா பீஷ்மதாதா பீஷ்ம எல்லாம் கடவுள் ஆரம்பிச்சுட்டு உடனே பகவான் சிரிச்சான். அவர் என்ன ஸ்மரிக்கிறார், என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறார். சத்தியம் உடம்பு இந்த உபாதையில பகவான பார்க்கணும்னு ஒரு ஆசை வர்றது அவ்வளவு பெரிய காரியம். நம்ம காத்தாலும் இன்னைக்கு அதுதான் ஜுரம் வந்து கொடுத்து உடம்பெல்லாம் ரொம்ப அசதியா இருக்குன்னா நாளைக்கு போய் பத்மநாபரை பார்த்துக்கலாம், பத்மநாபருக்கு தெரியாதா அப்படின்னு. ஆனா அந்த சமயத்துல கூட இந்த மனுஷனுக்கு ஆச்சரியமா கண்ணனை பார்க்கணும்னு ஒரு ஆசையம், கிருஷ்ணனை பார்த்தா தேவலையே, கிருஷ்ணனுடைய அந்த சந்திரகாந்த முகத்தை பார்த்தா தேவலையே, அவன் அப்படி சிம்ம கதி கஜ கதி ரிஷப கதின்னு நடந்து வருவானே அதை பார்த்தா தேவலையே, என்ன பார்த்தா அப்படின்னு ஒரு பரிகாசம் பண்ணுவானே அதை பார்த்தா தேவலையே, அவனுடைய திருமுக மண்டலத்தை பார்த்தா ஒரு சந்தோஷம், இந்த திருத்தங்களை பார்த்தா ஒரு சந்தோஷம், என்னதாதா அப்படி கையை பிடிச்சுப்பான் ஸ்பரிசம் ஒரு சந்தோஷம். அப்படாதாரா இந்த கடவுளை படுத்துட்டு கிடக்க வேண்டாம், முன்னாடி மாதிரி ஓடி ஆடுற சுத்தி கிடந்தா ஓடி வந்துட்டு வேண்டாம் கண்ணா, முடியலடா படுத்துட்டேன் அம்பல்லாம் சுத்தி நடிக்கிறதுடா, ஆனாலும் ஆசை அடங்கலடா கண்ணா, இந்த சமயத்துல வேற யாரையும் பார்க்கணும்னு தோணலடா கிருஷ்ணா, உன்ரூபத்தை தான் அனுபவிக்கணும்னு தோணுகிறா கிருஷ்ணா. வரமாடியாரா சுவாகதம் சுஸ்வாகதம் கண்ணா வாடா வாடராஜா வாடா. எல்லாரும் நன்னா இருக்கா, அவ கூட எல்லாம் சுத்திட்டு இருக்கியே, இந்த கணவனுக்கு வரமாடியா. நாரது 16108 கிரகத்துக்கு போகும்போது 16108 கிச்சாவா இருந்திய. பீஷ்மனுக்காக ஒரு கிருஷ்ணன் வரப்படாதா? அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ணிய. இந்த பீஷ்மனுக்கு அந்திம காலத்துல கூட நிக்கப்படாதா? பேச்சு தனக்கு ஆள் இல்லடா, ஆளும் இல்லை, பேசறதுக்கும் ஒண்ணும் இல்லை. யுத்தம் எல்லாம் முடிஞ்சுடுத்து அவன் ஜெயிச்சுட்டா, அவ தோத்துட்டா, சத்தியமேவ ஜெயஜே நிரூபணமா எடுத்து அவ வாழ்க்கு அவ காரியம் பெருசு. உனக்கும் வேற காரியம் கிடையாது, எனக்கும் வேற காரியம் கிடையாது. அகமான காரியம் உள்ள ஒரு காரியம் கிடையாது. அதுக்குதான் பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் இவெல்லாம் சிருஷ்டிச்சுட்டான். இதை பாரு தனியா எடுக்கணும்னா பாகவதாரோட அறுத்து அடிக்கிறது தான் காரியம், வேற காரியம் கிடையாது. பத்மநாத பாருங்க தெய்வமே படுத்துட்டு இருக்கேன். ஒரு நாளும் இல்லவா உட்காரு பேசலாம், ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடலாம் அப்படின்னு. அதுக்குதான் பத்மநாபன் என்னாவே ரொம்ப ரிலாக்ஸா அனுமதிக்கக்கூடிய ஒரு தெய்வம்னா பத்மநாபன். ஜாலியா பேசுவார், ஜாலியா விளையாடுவார், அப்படியா அப்படின்னு அப்படின்னு தனி சுகம். அந்த மாதிரி ஏ கண்ணா வாடா, இந்த கழத்த வாக்க வரமாடியா, ஏ கிருஷ்ணா ஹே கிருஷ்ண ஏ யாதவ கேசகா வந்துடுறா, ஏ கிருபாதரனிதே ஏ சிந்து கன்யாபதே ஏ மாதவா ஏ கோபாலகா ஹே புண்டரீகாஷா ஹே ராமானுஜா ஹே ஜகத்ரே குரோ வாடா 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 ஹே பிரபோ. பகவானுக்கு பெருக்கம் இல்ல, கிளம்பிட்டான். நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கணும், பீஷ்மரை பார்த்துட்டு வரேன். உனக்கு வாழ இல்ல கிருஷ்ணன், நாங்களும் வரோம்டா, நீங்களும் வராத அத்திரி வாழ போறோம். இவா கிளம்பினா அத்தனை பேர் பின்னாடியே படத்துக்கு ஓடி வரா. அதனால பீஷ்மர் அப்படி படுத்துட்டு இருக்கா, கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. ஒரு ஈரஸ்வரத்துல ஒரு நாம சொல்லும், கிருஷ்ண கிருஷ்ணா. மூச்சு வாங்குறதா சொந்த காஞ்சி போயிடுது, சொந்தையெல்லாம் காஞ்சி போயிருக்கு, வெச்சம் முழுங்கிறதுக்குள்ள போதும் போதும் இருக்கு. உடம்பெல்லாம் அங்க 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 குத்தி 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 வதிக்கிறது. உடம்புல இருந்து ரத்தம் எல்லாம் கொஞ்ச நிமிஷமா வெள்ள வந்து இருக்கு. உடம்புல பலம் குறைஞ்சிட்டே வருது. அப்படி வீழ்ந்த உடம்புல அங்கங்க அப்படி என்னமோ பண்றது, அப்படி ஆணு பார்த்துட்டு இருக்க. இந்த கொஞ்சம் காத்து வீசினா கூட உடம்பு என்னமோ பண்றது, நல்ல வெயில் சுடீர்னு அடிக்கிறது. காத்து ஆயிடுதான் நல்லா தனிப்பு, அந்த சூடும் ஏத்துக்கிற, இந்த தனிப்பையும் ஏத்துக்கிற. ஒரு கம்பளி கூட யாரும் போட்டு, ஒரு குள்ளாதா போட்டு விடப்படாதா, கடவுள் கருவும் போடுது. அது விழுந்து கிடக்கிற அட்லீஸ்ட் அந்த புண்ணுக்கு ஒரு மருந்தாக போடப்படாது, அது வழி தெரியப்படாது, ஒரு பெயின் கிளராக கொடுக்கப்படாதும் கொடுக்கு. அத்தனை பேரும் விட்டுட்டாலும் சத்தியம் பல இடங்கள் அடியான் பார்த்துருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். எத்தனையோ வயசானவாளெல்லாம் எவ்வளவு வயசு காலப்படுத்துற பாடு கோடி தடவை பார்த்துட்டேன். நிறைய முதியோர் இல்லத்தெல்லாம் போயிருக்கு, கஷ்டமா ஒண்ணுமே கிடையாது. அப்படியே பாப்பாவும் தனக்கு நல்லா படிச்சவா, பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கவா, கோயம்புத்தூர் வருடத்துக்கு போயிருந்தேன். ஒரு அநாத ஆசிரம் முதியோர் இல்லம், பாட்டி தாத்தாவா நல்லா சொர்ணாபரணம் எல்லாம் போட்டுருக்கா. வெள்ளை எழுதுதான், ஒருத்தர் கலெக்டர்ண்டா, ஒருத்தர் டாக்டர்ண்டா, ஒருத்தர் இன்ஜினியர் தான், ஒருத்தர் ஃபாரின்டா, எல்லா வசதியும் இருக்கு. ஆனா ஒரு தமிழ் தீர்த்தம் வேணுமான்னு கேட்கறதுக்கு நாதி உண்டு. அவளுக்கு இன்னைக்கு சாதாரண அன்னைக்கு என்ன மெனுவோ, எல்லாருக்கும் பொதுவா என்ன மெனுவோ அதை சாப்பிடுங்க. அடியே பாத்துக்க, ஒரு பாட்டி இருக்கா 92 வயசு, 92 வயசு ஜம்முன இருக்கா. பார்த்தா 5 பிள்ளைகள், ஒண்ணுமே அவளை பக்கத்துல இல்லை. அப்ப கூட அவள் குழந்தைக்கு பிரிஞ்சிட்டு வரல, அப்ப கூட அந்த ஒரு ஸ்தித்தியில கூட. சத்தியம் நிறைய பார்த்தேன் நம்ம தேசத்துலயும், எத்தனையோ குழந்தைகள் எல்லாம் வெளிநாட்டுல இருக்க. இது சரி தப்புன்ற வாதத்துக்கே நான் வரல. அந்த பெரியவாளுடைய வலி, இந்த பெரியவாளுடைய துக்கம், ஒரு காலத்துல நிழலா இருந்த அந்த மரம் இப்ப நிழல் தேடுறது, நிழலுக்கு ஆள் இல்லை. அது நிஜமாவே ரொம்ப கஷ்டம், சத்தியமா சொல்றது பெரிய வலி. அது என்ன பகவானுக்கு தான் இந்த வயசு எனக்கு புரிஞ்சிருக்கு. சாதாரணமா அவளுக்கு வயசாகும்போது தான் புரியும், ஆனா இந்த வயசு அது பகவான் பெரிய விஷயம். சத்தியமா சொன்ன பகவத் கிருஷ்ணன் குருக்கு ரொம்ப பெரிய வழி. அது நிஜமாவே பெரிய கஷ்டம் எடுக்க வருதுன்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த பெரியவாள் விடாதீங்க. நல்ல பெரிய பாவம். அவ மோசமான வாழாவே இருக்கட்டும், உங்களை சித்திரவாளாவே இருக்கட்டும், உங்க மேல அக்கறையே இல்லாத வாழ கூட இருக்கட்டும், ஆனா நம்ம தர்மம், நம்ம தர்மம் அவளுக்கு நம்மளால முடிஞ்சது நம்ம என்ன பண்ண முடியும்? சரீரத்துக்கு ஏதான உபகாரம், இவ்வளவுதான் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறா சொல்லணும்? அவளுக்கு அப்படியே கனகாபிஷேகம் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறாளா? இல்லாட்டி ஆளா இவர்தான் எங்க அம்மா, இவர்தான் எங்க அம்மா அப்பா, உலகத்துல திருவாங்கம் சென்டர்ல ஒரு பெரிய பேனரை வச்சு என் தாயையும் தந்தையும் நான் கொண்டாடுகின் பேரில் தலைக்கு மேல கையை கூப்பிட்டு மாத்து தேவோபர பித்ரு தேவோபர ஸ்லோகம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அந்திம காலத்துல ஒரு நிழல், ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒண்ணும் இல்ல, கவலைப்படாதீங்கன்னு சொல்றதுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை. கீழே உட்காந்து எழுந்தி போனா எழுந்துட்டு வைக்கிறதே கை பிடிச்சு தூக்கிறதுக்கு போறாரு. இதை தவிர யாரும் தெரியும், அவன் தெரிஞ்சு யாரும் எதிர்பார்க்கறது கிடையாது. சத்தியம் நான் சொல்றேன், எத்தனையோ பெரியவாளுடைய வலியை உணர்ந்துட்டு அவள் பெரியவாளுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசிட்டுருக்கேன். அவளுடைய வலி, அவளுடைய கஷ்டங்கள், அவ சரியா இருக்கா தப்பா இருக்கா இந்த பேச்சுக்கே நான் வரல. தர்மம் இதுதான் நம்முடைய இந்து தர்மம். இந்த பெரியவாளை ரஷிக்கணும். புண்டரீகனுடைய ரஷிச்சதுனாலதான் பாண்டரங்கள் மந்திரின்னு காண கிடக்கிற சத்தியம், சத்தியம் அவளால முடிஞ்ச உபகாரம் வயசான வாழ்க்கை பண்ணுங்கோ. எந்த விதத்துல முடியுமோ அந்த விதத்துல பண்ணும். அவளுக்கு சரீரத்தை ஏதான அசுகம் வந்துடுத்து டாக்டர்கள்லாம் இல்ல இல்ல ரொம்ப நாள் தாங்காதுன்னு சொன்னா கூட இந்த பிரார்த்தனை பண்ணுங்க. அவள் நன்னா இருக்கு, நல்ல ஜெயங்கன பல இடங்கள்ல பிரத்யட்சம் அனுபவத்தை பார்த்துட்டு இருக்கேன். நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் போவோம், ஐசியூல சில சமயங்கள்ல கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு டாக்டர் சொல்லியாச்சுன்னா உடனே அவள் அடுத்த பயப்பாடு பண்ணிவிடுறோம். அப்படியே பயந்து நடுங்கி இருக்கேன், பயந்து நடுங்கி இருக்கேன். இவன் நன்னா வரணும்னு அந்த உத்தரிப்பு அந்த பிரார்த்தனை கூட பண்ண மாட்டேங்கிறார். அவள் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு கூட ஒரு சிந்தனை நிர்மாணம் சொல்றேன். நான் சொல்றேன் அதிகமாக நினைக்க வேண்டாம். பல இடங்கள்ல பார்த்து அந்த பயங்கரங்களை பார்த்து அனுபவிச்சு நான் பேசிட்டு இருக்கேன். அந்த ஒரு ஸ்திதியை கொண்டு விட்டுடாதீங்க. நம்ம மாத்து பெரியவாளெல்லாம் அவளுக்கெல்லாம் சகாயம் பண்ணுங்கோ, அவளுக்கெல்லாம் உபகாரம் பண்ணுங்கோ. அதனாலே முதியோர் இல்லைன்ற ஒரு கான்செப்ட்லாம் பாரத தேசத்துக்கு சாபக்கேடா இருக்கு. இதெல்லாம் நம்ம தேசம் பழக்கப்படாத ஒண்ணு ஆரம்பிச்சுக்கோம். நம்ம தேசத்துக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது. இதெல்லாம் இப்பதான் ஒரு 50 வருஷமா தான் முதியோர் இல்லங்கள் மண்ணாங்கட்டி தெருக்குறுதி எல்லாம். ஒரு காலத்தெல்லாம் பார்த்தா சித்தப்பா பிள்ளைகள் பெரிய பாவெல்லாம் தாங்கிட்டு இருப்பாள். எனக்கு இன்னைக்கே பல இடங்கள் நான் பார்த்துருக்கேன், இன்னைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன். சொந்த அப்பா அம்மா கிடையாது, யாரா தாத்தா பாட்டி இருப்பான். எங்க பெரியம்மாவுடைய அப்பான்னு பெரியப்பாவோட அப்பா நவா பெரியம்மா பெரியப்பானா தன்னுடைய அந்த தாத்தா பாட்டிய பந்துக்களை பங்காளிகள் எல்லாம் வச்சுட்டு காப்பாத்துறத இன்னைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன். பல குடும்பங்கள் எனக்கு பிரத்யட்சமா நன்னா தெரியும். அதே சமயத்துல சொந்த அப்பா அம்மா கூட அனாதைகளை விட்டுவாரு எனக்கு, சொந்த அப்பா அம்மா வளர்த்த வச்சுட்டு பராதமாக இருக்காரு எனக்கு தெரியும். எல்லாம் பார்த்துருக்கேன், எல்லாம் பார்த்துக்கேன். இந்த நிதானம் நமக்கும் வயசாகும், நமக்கும் சகாயம் வேணும், நமக்கும் ஒரு காலம் உண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சரீரத்துடைய ஸ்திதி முதல்ல உற்பத்தி, அதுக்கப்புறம் விருத்தி, அப்புறம் அஸ்தித்வம், அப்புறம் க்ஷீணம், கடைசியில விநாசம். இந்த சைக்கிள் யாருக்கும் மாறாது, எல்லா சரிவும் தான் க்ஷீணமாகும் கேரண்டியா. அந்த க்ஷீண சமயத்துல ஒரு சகாயம் அவசியம், ஒரு சகாயம் நிச்சயமா அவசியம். அதனால பலம் இருக்கிறவாள் பலமா இருக்குமான்னு சொல்றது எவ்வளவு வயசுக்காரெல்லாம் சொல்றேன். அவ வாசம் இருக்க பெரியவாள் நல்லபடியா வச்சுக்கோங்க. அவளுக்கு பெருசா பக்தி இல்லைனாலும் பரவாயில்ல, அவள் பெரிய பாகவத சிவன்மணியா இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனா அவளுக்கு நம்ம பண்ணக்கூடிய கைங்கரியத்தை பகவான் கவனிச்சுட்டு இருக்கான். அவளுக்குள்ள அந்தரியாமி பகவான் ஆசீர்வாதம் பண்ணுவோம். வேற எதுவும் பெருசா எதிர்பார்க்கிறாங்க. இது தர்மம், இது குழந்தைகள் எவ்வளவு வயசுல இருக்கிறவாளுக்கு. அதே பெரியவாளுக்கும் சொல்றேன், பகவான் ஒருத்தன்தான் சாஸ்வதம், வேற யாரும் சாஸ்வதம் இல்லை. அண்ணா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவளெல்லாம் ஒழுங்கா வச்சுக்கணும் எல்லாம் சொல்றோம், அவளும் வச்சுப்பான். இருந்தாலும் வயசாக 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 என்னாகனா எவ்வளவு பண்ணாலும் அதிருப்தி வரும், தன்னை ஒதுக்கிறாளோ ஒரு திருப்தி வரும். தன் குழந்தைகள்லாம் தன்னிடத்துல பிரியமா இல்லையோ அப்படின்னு நிறைய தேவையில்லாத சிந்தனைகள் வரும். அதெல்லாம் விட்டுட்டு பீஷ்மர மாதிரி பகவத் தியானம் பண்ண பழகிக்கும். பெரியவாளுக்கும் நான் சொல்றேன், சின்ன குழந்தைகளுக்கும் சொல்றேன், பெரியவாளுக்கும் சொல்றேன். ஏன்னா இப்படியே ஒருத்தாம கவனிக்கல, என் மாட்டு ஒண்ணு சரியில்லை, என் பிள்ளை நான் கவனிக்கிறதே என்னன்னு தெரிஞ்சதெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதை விட பத்மநாபா அமரப்பிரபு பத்மநாபா ரஷின்னு அவன் காலில் விழுந்தேன்னு அவன் புத்தியானது மாறும். அவ கவனிக்கலன்னா கூட பகவான் கவனிப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோம், பகவானை இறுக்கி பிடிச்சுக்கோங்க. சின்னவாளுடைய தர்மத்தை அவா பண்ணணும், பெரியவாளுடைய தர்மத்தை அவா பண்ணணும். இங்க பீஷ்மபிதாமகன் அந்த மாதிரி ஒரு ஸ்திதியில ஒரு அநாதியான விழுந்து கிடக்கிறார். ஆனா அநாதநாதாதீனா பந்தோ ராதே கோவிந்தா அப்படின்னு கண்ணன் வந்துட்டான். இப்படியே படுத்துட்டு இருந்தார் கண்ணா, அப்படி கண்ணை மூடிண்டு கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு ஜெபிச்சிருக்கார். ஜெபிச்சிட்டு இருக்கும்பொழுது நல்ல வாசம் அடிக்கிறது அப்படின்னு மூக்க அப்படியே நல்ல தீர்க்கமான வாசனை குடுங்குனாய் குட்டேற்றை கோவர்த்தனனை இங்கே போத கண்டீரே. நல்ல துளசீகந்தம் வீசறது கூடவே ஒரு வெண்ண நாத்த அடிக்கிறது. குருக்ஷேத்திரம் இந்த வேணாம் நடக்கிற சமயத்துல கிருஷ்ணனுக்கு கிட்டத்தட்ட 100 வயசு மேல ஆயாச்சு. கழம் கிருஷ்ண தாத்தா, கழம்னு சொல்லப்படுற கிருஷ்ண தாத்தா. ஆனா அப்பயே ஒரு துளசி வாசனை நவநீத வாசனைன்னா எவ்வளவு வெண்ணை உடம்புல அள்ளி பூச்சிருப்பான் பாத்துக்கணும். எத்தனை கிலோ கணக்குல வெண்ணையை வலிச்சு முழிஞ்சிருந்தா அந்த வயசான காலத்துல கூட ஒரு வெண்ணை நாத்த குடும்பாய் குட்டேட்டை நாத்த அடிக்கிறது இல்லைக்கும் பின்னநாத்த அடிச்சுட்டு இருந்தது, ரத்த நாத்த அடிச்சுட்டு இருந்தது, அப்படி உடம்புலாம் அப்படி புண்ணா நாசம் அடிச்சுட்டு இருந்தது. இப்ப கிருஷ்ண வாசனை ஜோர வாசனை கந்தம் ஆச்சரியமா நவநீத கந்தம். ஆஹா கிருஷ்ணோ 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 கிருஷ்ணா தாத்தா துவனி மதுர துவனி அப்படின்னு கிருஷ்ணா அப்படின்னு பார்க்கிற கண்ணெல்லாம் உடனே ஆனந்த பாஷ்மம் கண்டே ஆனந்த பாஷ்மம். அதுவே கண்ணை மறைக்க தொடச்சிக்க முடியல, அவன் பாழா போன கண்ணீர் வந்து தொலைகிறது. கிருஷ்ணான் இவர் கூப்பிட அவன் தாதான் கூப்பிட ஆனந்தத்துல இவர் தலைக்கு அப்ப கூட மயிர்கால் குத்திட்டு நிக்கிற ரோமாஞ்சனம். வந்துட்டியா கூப்பிட்டேட வராம இருக்க முடியுமா? இந்த கூப்பாடு போட்டார் எத்தனை பேர் சேர்ந்து கூப்பிடுற கூப்பாடெல்லாம் சேர்ந்து ஒரே ஒருத்தர் கூப்பிட்டா ஓடி வராம என்ன பண்றது? கஜேந்திரன் பீதாயன்னு கத்தின மாதிரி கோடி மடங்கள்ல கத்திருக்கு. திரௌபதி கோவிந்தா புத்தரீகாஷா அஷமாம் சரணாரதம்னு கத்தினது போல அல்லவா கோடி மடங்கு கத்திருக்கு. கோபிகள் கடந்த மாதிரி அல்லவா கோடி மடங்கு கத்திருக்க. இந்த கடவுளுக்கு நாம் அவள என்ன இல்லையே தாதா கிருஷ்ணா அதே குருந்து பகவான் சிரிச்சாமீர் அதே பீஷ்மர் தான் சிரிச்ச அம்பு படுக்கிற விழுந்தாலும் சுபாவம் மாறாதுரா வேல அதேதான் தாத்தா எனக்கும் மற்றபடி சுபாவமும் பக்தருக்கு ஒரு சுபாவம் பகவானுக்கு ஒரு சுபாவம் உங்களையே பார்த்து பார்த்து பழகினோம்னோ அதான் சுபாவம் மாறலை தாத்தா அப்படின்னு சொல்ல அரிச்சு நன்றி யுதிஷ்டன் எல்லாரும் வந்து பீஷ்மர் அழகா அபிஷேகிச்சார். பீஷ்மர் எல்லாரையும் பார்த்தார். என்ன அநியாயம்? தர்மஸ்வரூபன் கிருஷ்ணனே உன் கூட இருந்தான், ஆனாலும் என்ன பாடுபட்டே பாண்டவா அதான் கிருஷ்ணனாய் அழகா. நீ எவன மாமா பிள்ளை நினைச்சிருக்கியோ, எவனை தூதுவன் நினைச்சியோ, எவனை சாரதின்னு நினைச்சியோ, அவன் ஸ்வயம் பங்கஜநாபன் பத்மநாபன் நாராயணன் ஆதிபீசம் புருஷோத்தமன். என்னமோ நீ நினைச்சுட்டே நீங்களும் எதுடே கிருஷ்ணா சாரத்தியம் பண்ணிடான்னு தான் சொன்னேன். அவனுக்கு யாரும் பிடிச்சதா கிடையாது, அவனுக்கு யாரும் பிடிக்காததா கிடையாது, அவனுக்கு தேவைன்னு ஒண்ணு கிடையாது. ஆனாலும் அந்திம காலத்துல உடம்பு முழுக்க அம்பு புண்ணுல விழுந்து கிடக்கிற இந்த களத்தை பார்க்க ஓடி வந்தான் பாத்தியா? இதுதான் பக்த வாத்சல்யம்னு சொல்றது. அவன் நீல என்னதான் நடந்துருக்கு ஆச்சரியம் பாரு. இந்த ஏழை கடவனை இந்த அனாதைய பார்க்க பிரபு வந்துட்டான் பாத்தியா? கண்ணனை போல உண்டோ? கண்ணனுக்கு சமானம் உண்டோ? கண்ணனெல்லாம் தெய்வம் இல்லை, அவன் இல்லாம தெய்வங்களே கிடையாது. இவனை போல ஒரு தெய்வமும் கிடையாது. காருண்ய சாகரம் கருணாமூர்த்தி ஓடி வந்து நிற்கிறான். இடுப்புல கைய வச்சுட்டு பான் பண்ண மாதிரி என்னதா வயசான சொல்லிட்டு சும்மா இருக்க ரொம்ப சந்தேகமா இருக்கு தாத்தா, மனதே சமாதானம் இல்ல தாத்தா. பீஷ்மர் சிரிச்சா, இவன் பக்கத்துல இருக்க அவன் சமாதானம் இல்லையாடா அப்படின்னு பார்த்தார். ஆமா அந்த அதான் ஒரே யுத்தம், நிறைய பேர் கொண்டு போகல, உங்களை கூட அம்புபடுத்த தள்ளிட்டோம், அதுல நிம்மதி இல்லதா அப்படின்னு யுதிஷ்டர். பீஷ்மர் சிரிச்சார், இவனை வந்துட்டு எதை ஸ்மரிச்சாரு அப்படின்னா, பக்கத்துல இவனை விட்டுட்டு யுத்தம் நடந்தது, இத்தனை பேருக்கு விஷாலை, இத்தனை பேர் அடிச்சு போட்டோமே, எனக்கு எவ்வளவு சமாதானம், இவனெல்லாம் ஸ்மரிக்கணும். இருந்தாலும் நீங்க எல்லாம் தர்மம் எல்லாம் சொல்லணும் தாத்தா, சமாதானம் பார்த்த என்னடா கண்ணா அப்படின்னா நீத பண்றாய், இப்ப போய் தர்மமாக சொல்ற சொல்லுங்க தாத்தா. எனக்கு ரொம்ப நாளா நீங்க எல்லாம் தர்மத்தை சொல்லி கேட்கணும்னு ஆசை, ஆனா நிறைய அதர்ம காரியமே நான் பண்ணிருக்கேன், எனக்கு ஒரு சமாதானம் வேணும் தாத்தா. பீஷ்ம சிரிச்சா, நீங்களே அதர்ம காரியம் பண்ண, ஆமா ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு வந்தேன், என்ன பண்றது, ஒரு தாத்தா ஆயுதம் எடுக்க வச்சுட்டார். பீஷ்ம சிரிச்சார், நான் தான்டா அவர்த்தம் தான், என்ன பண்ண, நேரடியா சொல்ல முடியாது வயசானதா, அதனால பட்டும் படாம ரகசியமா யார் யோசிக்கலாம் திட்டம் என்று என்ன பண்றது சொல்லுங்க. நிறைய பொய் சொல்லிட்டேன், அஸ்வத்தாமா அத கொஞ்சம் இது சரி பொய் சொல்ல வச்சுட்டேன், நிறைய நல்லா சொல்லியிருக்கேன், சரியில்லடா அதா சிகண்டி முன்னாள் நிக்க வச்சேன், கர்ணனுக்கு வந்து ரதத்தை சக்கரத்தை தூக்கும்போது அம்பு போடுறான்னு சொன்னேன், பாவம் பண்ணிட்டேன், இதுக்கெல்லாம் ஒரு சமாதானம், நீங்க ஏதாவது சில வார்த்தைகள் சொன்னார்தான் சமாதானம், பகவானுக்கே பக்தன் சொல்ற வார்த்தைகள் தான் சமாதானம். உடனே சொல்லுங்க தாத்தான, உடனே நிறைய தர்மங்கள் எல்லாம் சொன்ன, எல்லாம் கேட்டா அத்தனையும் கேட்டு மயங்கி போனார் யுதிஷ்டர். சுத்வா தர்மான தேசான் அசேஷேஷான், ஒரு பாக்கி இல்லாம எல்லாம் கேட்டார், அசேஷான் சுத்வா தர்மான தேசான் எல்லாம் கேட்டு யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவத்ய பாஷித புனரேவியம் ஆச்சரியமா திரும்ப வந்தவர்கள் அபியபாஷித்த உணரேவன் அபியபாஷித்த சாந்தனவம், சந்திர மகாராஜாவுடைய பிள்ளைய பார்த்து கேட்டிர சாந்தனவம் உணரேவாபியபாஷித கிமேகம் தெய்வதம் லோகே கிம்வாபேகம் பராயணம் சுவந்தக்கம் கமர்ச்சந்த பாப்ரியும் மாணவாசுபம் ஏக கிமேகம் தெய்வதம் லோகே கிம்வாபேகம் பராயணம் கிஞ்சவம் உச்சதே ஜந்து ஜன்ம சம்சார பந்தனா, எது ஒரே தெய்வமா சொல்லுவோம், கிமேகம் தெய்வதம் லோகே கிம்பா ஏகம் பாராயணம், ஆரோக்கிய பாராயணம் பண்ணா போதும், பாராயணம் பண்ணா போதும், கிஞ்சவம் உச்சதே ஜந்து ஜன்ம சம்சார பந்தனா, ஜன்ம சம்சாரத்தை மாறிந்து கிடக்கிற இந்த ஜந்து யார் நாமத்தை சொன்னா கிடைக்கிறது, கிம் ஜபன் முச்சதே ஜந்து ஜந்துன்ற ஜன்ம சம்சார பந்தா, இந்த ஜந்துக்கு சொல்லும் போது கையை கூப்பிட்டார். ஆச்சரியமா பீஷ்மரும் ஜோர ஜகத் பிரபும் தேவதேவம், ஆச்சரியம் ஜகத் பிரபும் தேவதேவம், ஜகத் பிரபும் தேவதேவம், அனந்தம் புருஷோத்தமம், அனந்தம் புருஷோத்தனம், அவன் தான் கிமேகம் தெய்வதா, அவன் ஜகத் பிரபும் தேவதேவம், ஆச்சரியமான அனந்த பிரபு ஸ்மரிடாபா, பத்மநாபன் முடிச்சுக்கோடா, நாமதேவம் வந்துடா, அதுதான்டா கிருதி அப்படின்னு சகஸ்ரநாமத்தையும் சொன்னாரு. ஸ்வம் விஷ்ணு வசத்காரக ஜோரா சகஸ்ரநாமத்தை அப்படியே கிருஷ்ணபாத் விஸ்வம் விஷ்ணு வசத்காரக பூதபவியபவத் பிரபு பயக்கத் பயநாசனக வேஷதம் பிக்ஷகு பூதாத்மா பூதாத்மா எல்லாம் சொல்ற ஜோரா சொன்ன அத்தனையும் பிரபுவும் கேட்டான். தங்கள் ஆனந்த வாஷ் இந்த மாதிரி என்னமா ஜபித்தீர்கள், திரௌபதி ஜபிக்கல, கோபிகள் ஜபிக்கல, யசோதானும் ஜபிக்கல, தேவகி மாதாவும் ஜபிக்கல, வசுதேவரும் ஜபிக்கல, அர்ஜுனனும் ஜபிக்கல, குந்தியும் ஜபிக்கல, பீஷ்மரே நீ போல யார் ஜபிப்பா, ஒன்னாலும் யாரும் ஜபிக்க முடியாது பீஷ்மரே, எல்லாரும் ஜபிக்க வைக்கணும் அப்படின்னு பகவான் சங்கல்பம் பண்ணிட்டான். சகஸ்ரநாமத்தை சொல்லி முடிச்சார். உத்தராயண புண்ணிய காலம் சமீபத்திலே வந்து தெரிஞ்சுபாடு, உத்தராயண புண்ணிய காலம் வந்து தட்சிணாயணத்துடைய பாதியில விழுந்த ஒரு மகாத்மா, முடிவுல விழுந்த ஒரு மகாத்மா, உத்தராயண காலம் வரைக்கும் காத்தன் இருந்தான். உத்தராயண புண்ணிய காலம் சமீபிச்சுடுச்சு, உடனே கண்ணனை பார்த்தா, கண்ணா உத்தராயணத்துக்காக காத்துட்டு இருந்தேன், போய் கிருஷ்ணன் வந்து நிக்கணும்னு காத்துட்டு இருந்த, கிருஷ்ணன் வந்துட்டான், கிருஷ்ணனை பத்தி பேசிட்டு இருந்தா, கிருஷ்ணன் கேட்டு இருந்தா உத்தராயணம் வந்து திருப்தி ஆயிட்டான். கண்ணன் கிளம்பட்டுமா, கிளம்புங்கோளேன்னு உடனே கிளம்புறேன்னு பார்த்தா கையை கூப்பிட்டார். ஸ்தோத்திரம் என்ற பீஷ்ம துதி, ரொம்ப ஆச்சரியம். அண்ண மறந்து ஒரு ஸ்தோத்திரம். பிரகலாத சொன்னியா ஆத்மனி வேதம், அந்த ஒரு காயத்தை பண்ணிட்டு ஒரு ஸ்தோத்திரம். பீஷ்ம ஸ்துதி ரொம்ப விசேஷம், எல்லாமே விசேஷம் தான். பாகவத ஆரம்பத்தை சொன்னான் இந்த பீஷ்ம ஸ்துதி நல்லா கேட்கணும், நல்லா அனுபவிக்கணும். எனக்கு நமக்கு என்னவோ இன்னைக்கு அந்த பீஷ்ம ஸ்துதி இல்லை, நமக்கு நாளைக்குதான் பீஷ்ம. நமக்கு என்ன இன்னைக்கு பீஷ்மன் அனுப்புற மனசு இஷ்டம் இல்லை, நாலு கிழமினா போதும். அதனால பீஷ்மஸ்துதி நாளைக்கு தான். ராதே கிருஷ்ண
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே
கோவிந்தநாமசங்கீர்த்தனம் ஜெய ஜானகீதாந்தஸ்மரணம் கோபிகா ஜீவனஸ்மரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானா திருவடிகளே சரணம், சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி, ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு, ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி, யோகா சமஸ்தா லோகா சமஸ்தா லோகா சமஸ்தா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ ஹிந்து மாதா கி, ஜெய் ஸ்ரீ 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 அனந்த பத்மநாப சுவாமி கி, ஜெய் ஸ்ரீமதி குந்தி தேவி கி, ஜெய் ஸ்ரீ பீஷ்ம பிதாமஹரி கி. Mm-hmm.